For those of you who do not know, I want to tell you something about the history of how God's work in CFC began in Tuticorin.
CFC எப்படி ஆரம்பித்தது என்று தெரியாதவர்களுக்காக எப்படி இது துவங்கியது ஆண்டவர் எப்படி ஆரம்பித்தார் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
God's work is never planned by man.
தேவனுடைய ஊழியம் என்பது ஒரு காலம் மனிதர்களாலே தீர்மானிக்கப்படுகிறதில்லை.
All the plans of man come to zero.
மனிதன் எவ்வளவு திட்டங்கள் வகுத்தாலும் அது பூஜ்ஜியத்தில் தான் வந்து முடிகிறது.
And our human wisdom is very different from God's wisdom.
தேவனுடைய ஞானத்தை காட்டிலும் மனுஷனுடைய ஞானம் வித்தியாசமாக இருக்கிறது.
So when we think of our subject here, growing in heavenly wisdom.
ஆகவே பரத்துக்கேற்ற ஞானத்திலே வளருவது என்பதை குறித்து நாம் பேசும்பொழுது,
we have to remember one thing, that human wisdom and God's wisdom are completely different.
தேவனுடைய ஞானமும் மனுஷனுடைய ஞானமும் முற்றிலும் மாறுபட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Many who are wise humanly are not wise in divine things.
மனுஷிக காரியங்களிலே ஞானமாய் இருக்கிறவர்கள் தெய்வீக காரியம் வரும்பொழுது அவர்கள் ஞானமாய் இருப்பதில்லை.
Because God says, my ways are not your ways.
என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So if you are interested in growing in divine wisdom,
ஆகவே தெய்வீக ஞானத்திலே வளர்வதற்கு உங்களுக்கு வாஞ்சை இருக்குமானால்,
you must understand the difference between human cleverness and divine wisdom.
மனுஷிக அறிவிற்கும் தெய்வீக ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
So let me show you this verse.
ஆகவே உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
Isaiah 55.
ஏசாயா 55ஆம் அதிகாரம்.
Many of you know it.
உங்கள் அனைவர் அறிந்திருக்கலாம்.
But I think of a lot of young people here who need to know this.
ஆனால் இவ்விதமான வசனங்களை அநேக வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
Verse 8 and 9.
8-9 வசனங்கள்.
My thoughts are not your thoughts, my ways are not your ways.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார்.
And it's not that God's ways are slightly different from man's ways.
மனிதனுடைய வழிகளுக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் சிறிய வித்தியாசம் இருக்கிறது என்றல்ல.
No. It says here, as the heaven is above the earth, verse 9, so is the difference between my wisdom and your wisdom.
பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.
My thoughts than your thoughts.
என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகளை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது.
As we grow up in this world, we acquire a lot of human wisdom.
இந்த உலகத்திலே நாம் பிறந்து வளரும் பொழுது மனுஷிக ஞானத்தை நாம் அதிகமாய் பெற்றுக் கொள்கிறோம்.
Most of that wisdom is how to take care of myself.
அந்த ஞானத்தின் பெரும்பான்மையான பகுதி எதை குறித்திருக்கிறது என்று சொன்னால், என்னை எப்படி நான் பொறுப்படுத்திக் கொள்ள முடியும்,
how to protect myself and my family from all danger and harm,
எல்லா விபத்துகளுக்கும் எல்லா விக்கிரங்களுக்கும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எப்படி பாதுகாத்துக் கொள்வது,
how to make a lot of money for my family,
என்னுடைய குடும்பத்திற்கென்று எப்படி அதிகம் பணம் சம்பாதிப்பது,
how to defend my children even if they are wrong,
என்ன பிள்ளைகள் தவறு செய்தாலும் அவர்களை எப்படி தற்காப்பது,
is all human wisdom,
நியாயப்படுத்துவது, இதுதான் மனுஷ ஞானம்.
Everybody in the world has it.
உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானம் இருக்கிறது.
Many Christians also live by that wisdom.
அநேக கிறிஸ்தவர்களும் கூட இந்த ஞானத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
God's wisdom is so much higher.
தேவனுடைய ஞானமும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது.
So we want to grow in heavenly wisdom.
ஆகவே நாம் பரத்திற்குரிய ஞானத்திலே வளர வேண்டும்.
Earthly wisdom, there are worldly people, businessmen, politicians who have much more than you and me.
வியாபாரிகளும் தொழில் அதிபர்களும் அரசியல்வாதிகளும் பூமிக்குரிய ஞானத்திலே வளர்ந்திருக்கிறார்கள்.
You know how the worldly businessmen make a lot of money cheating other people.
உலகத்தினுடைய தொழில் அதிபர்கள் எப்படி மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை
நீங்கள் அறிவீர்கள். How the worldly politicians go up promoting themselves.
அரசியல்வாதிகள் மேலே மேலே செல்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள்.
That is not God's way for his children.
ஆனால் தம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய வழி அது அல்ல.
God's way is, you don't have to defend yourself, I will defend you.
தேவனுடைய வழி என்ன தெரியுமா, உன்னை நீ நியாயப்படுத்த வேண்டாம், தற்காக்க வேண்டாம், நான் உன்னை தற்காப்பேன்.
God's way, if somebody fights with you, don't fight back, let me fight him.
தேவனுடைய வழி என்ன தெரியுமா, யாராவது உன்னிடத்தில் சண்டை போட்டால் நீ திரும்பி சண்டை போட வேண்டாம்.
Many times when people have opposed me in the ministry,
இந்த ஊழியத்தின் அடிப்படையில் அநேகர் எதிர்த்திருக்கும் பொழுது,
God has asked me a question.
தேவன் என்னை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்.
Do you want to fight back with him or shall I fight back with him?
நீ அவனோடு கூட சண்டை போட போகிறாயா அல்லது நான் அவனோடு கூட சண்டை போடட்டுமா?
I say, Lord, you do it. I will not do anything.
ஆண்டவரே நீர் செய்ய மாட்டவரே நான் செய்ய விரும்பவில்லை.
And that is how we understand the word of God also.
இப்படி தான் நாம் தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்கிறோம்.
Why is it there are so many different denominations that are preaching so many different things from the same Bible?
இதே ஒரே வேதாகமம் தான் ஆனால் ஏன் இத்தனை சபை பிரிவுகள் ஸ்தாபனங்கள் வெவ்வேறு உபதேசத்தை போதிக்கிறார்கள்?
There are people who baptize children and say it is baptism.
சிறு குழந்தைகளை ஞானஸ்நானம் எடுத்து ஞானஸ்நானம் கொடுத்து குழந்தை ஞானஸ்நானம் தான் சரி என்று சொல்கிறார்கள்.
There are people who say that speaking in tongues is of the devil.
அந்நிய பாஷையில் பேசுவது பிசாசு நடத்திலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ கூட்டங்கள் உண்டு.
And the other extreme, there are people who make all types of noises and say that is speaking in tongues.
மறு கோடியிலே எல்லா விதமான சத்தங்களையும் போட்டுக்கொண்டு நாங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள்.
These are all human wisdom.
இவெல்லாம் மனுஷீக ஞானம்.
There are some people who say Jesus Christ is not really God, he's just a man.
இயேசு கிறிஸ்து மெய்யாலுமே தேவன் அல்ல, அவர் மனிதன் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய
கூட்டங்கள் உண்டு. The Jehovah's Witnesses.
Jehovah's சாட்சிகள் என்ற
கூட்டம். They use the same Bible.
இதே வேதாகமத்தை தான் பயன்படுத்தி விதமான உபதேசங்களை
சொல்றாங்க. Why so many differences?
ஏன் இவ்வளவு வித்தியாசங்கள்?
Let me show you a verse and you will understand.
ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள்.
Matthew 11:25.
மத்தேயு 11 அதிகாரம் 25 வசனம்.
If you want to understand the Bible, this is a very important verse.
நீங்கள் வேதத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இது முக்கியமான வசனம்.
In all the years I have studied the Bible, I have remembered this verse.
இவ்வளவு ஆண்டுகளாக வேதத்தை நான் கற்கும் பொழுது இந்த வசனத்தை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு படிக்கிறேன்.
It's keeping this verse in mind that I have studied the Bible.
இந்த வசனத்தை என்னுடைய மனதில் வைத்துக் கொண்டு வேதத்தை படித்திருக்கிறேன்.
Matthew 11:25.
மத்தேயு 11:25.
Jesus said,
இயேசு சொன்னார்,
I praise you, Father, Lord of heaven and earth, that you have hidden these things from the wise and the intelligent and reveal them to babes.
அந்த சமயத்திலே இயேசு சொன்னது மத்தேயு 11:25, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
So what do we learn there?
இங்க நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
The truths in the Bible are hidden from worldly wise people.
உலக ஞானிகளுக்கு வேதத்தின் சத்தியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது.
If you are a very clever person according to the world, you will not understand the Bible with your cleverness.
உலக பிரகாரமாக நீங்கள் ஒரு மிகுந்த புத்திசாலியாக இருந்தால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்துக் கொண்டு வேதத்தை விளங்கிக் கொள்ள முடியாது.
And that is the biggest mistake people can make, to use their human cleverness to understand the Bible.
மனுஷிக ஞானத்தை வைத்துக் கொண்டு வேதத்தை விளங்க முற்படுவது என்பது மிகவும் புத்தியீனமான காரியம்.
You can use your human cleverness to understand every other subject in the world but not the Bible.
வேதத்தை தவிர மற்ற எந்த பாடத்தை வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே கற்றுக்கொள்வதற்கு உலக ஞானத்தை பயன்படுத்தலாம்.
But here Jesus said that God reveals is a special New Testament word.
வெளிப்படுத்தினபடியால் பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் வெளிப்படுத்தல் என்பது புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய விசேஷித்த ஒரு வார்த்தை.
You don't find that in the Old Testament.
இந்த வார்த்தையை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியாது.
The Old Testament, it is understanding.
பழைய ஏற்பாட்டிலே புரிந்துகொள்ளுதல் அறிவு.
The people in Israel use their understanding to understand the old covenant.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பழைய உடன்படிக்கையை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் அல்லது புரிந்து கொண்டார்கள்.
To live under the law, you don't need divine wisdom.
பிரமாணத்தின் கீழே வாழ்வதற்கு உங்களுக்கு தெய்வீக ஞானம் தேவையில்லை.
You don't need divine wisdom to live according to the 10 commandments.
10 கற்பனைகளின்படி அடிப்படையிலே வாழ்வதற்கு உங்களுக்கு தெய்வீக ஞானம் தேவையில்லை.
For the 10th commandment you need it.
ஆனால் 10வது கற்பனைக்கு உங்களுக்கு தேவை.
You know, in the 10 commandments, 9 commandments were external.
இந்த 10 கற்பனைகளிலே 9 கற்பனைகள் புறம்பான உள்ள ஜீவியத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது.
You don't need the Holy Spirit or divine wisdom to obey that.
அவைகளை கீழ்ப்படிவதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோ அல்லது தெய்வீக ஞானமோ அவசியம் இல்லை.
There are so many non-Christian people.
அநேக கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள்.
Christians who are not born again.
மறுபடியும் பிறக்காத கிறிஸ்தவர்கள்.
Who don't worship idols.
அவர்கள் விக்கிரகங்களை வணங்குவதில்லை.
They don't tell lies.
பொய் சொல்லுவதில்லை.
They don't commit adultery.
விபச்சாரம் செய்வதில்லை.
They don't murder.
கொலை செய்வதில்லை.
They honor their father and mother.
தாப்பனின் தாயும் கணமணுகிறார்கள்.
They don't steal.
திருடுவதில்லை.
Unbelievers.
அவிசுவாசிகள்.
But when it comes to the 10th commandment,
ஆனால் 10வது கற்பனை என்று வரும்பொழுது,
you know what the 10th commandment is?
10வது கற்பனை என்ன என்று தெரியுமா?
You shall not desire your neighbor's wife or his daughter in your heart.
ஐலகத்தானுடைய மனைவியாவது அவனுடைய மகளையாவது உன்னுடைய உள்ளத்திலே இச்சிக்க கூடாது, ஆசை வைக்க கூடாது.
Everybody in the world is your neighbor's daughter. Every woman,
எந்த ஒரு ஸ்திரியும் ஐலகத்தானுடைய மகள் அல்லது மனைவி.
The 10th commandment was you shall not desire her in your heart.
10th கற்பனை என்னவென்றால் உள்ளத்திலே நீ விருப்பப்படக்கூடாது, இச்சிக்க கூடாது.
Nobody could keep it.
யாருமே அதை கீழ்ப்படிய முடியவில்லை.
Nobody.
யாருக்குமே அதை கீழ்ப்படிய முடியவில்லை.
Even the apostle Paul says in Romans 7, I could not keep it.
அப்போஸ்தலன் பவுலும் கூட ரோமர் 7 அதிகாரத்திலே என்னாலே இதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்று சொல்கிறார்.
When he was a Jew.
அவர் ஒரு யூதனாய் இருந்த பொழுது.
But when he was filled with the Holy Spirit.
ஆனால் அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது.
Then he said, then I could keep it.
அப்பொழுது என்னாலே அதை கீழ்ப்படிய முடிகிறது என்று சொல்கிறார்.
You know, that is one of the marks of being filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதினுடைய அடையாளம் இதுவும் ஒன்று.
Not speaking in tongues.
அந்நிய பாஷை பேசுதல்ல.
But you can keep the 10th commandment.
ஆனால் 10th கற்பனையை கைக்கொள்ள முடியக்கூடிய அந்த காரியம்.
You will get divine wisdom.
அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெய்வீக ஞானமும் கிடைக்கும்.
Here in Matthew 11:25.
மத்தேயு 11:25-லே.
It says God has revealed them to babies.
பாலகருக்கு அல்லது குழந்தைகளுக்கு தேவன் இவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
The clever people cannot understand it, but babies can.
அறிவாளிகள் ஞானிகள் இது விளங்கிக் கொள்ள முடியாது, ஆனால் பாலகர்கள் விளங்கிக் கொள்வார்கள்.
Can you think of any book written in the world which only babies can understand, older people cannot understand?
பாலகர் மட்டுமே விளங்கிக் கொள்ளக்கூடிய, பெரியவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாத ஏதாவது ஒரு புத்தகத்தை இந்த உலகத்தில் உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை.
Every book in the world, if babies can understand, older people can definitely understand.
உலகத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தையும் பாலகர் விளங்கிக் கொள்ள முடியும், பெரியவர்களும் விளங்கிக் கொள்ள முடியும்.
But there is one book in the world,
ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு புத்தகம்
which only babies can understand.
அது பாலகர் மட்டுமே விளங்கிக் கொள்ள முடியும்.
That's what Jesus said.
அதான் இயேசு சொன்னார்.
That is the new covenant truth.
அதுதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம்.
So what does it mean?
அது இது என்ன அர்த்தம்?
What does a baby have which older people don't have?
பெரியவர்களுக்கு இல்லாத காரியம் பாலகருக்கு என்ன இருக்கிறது?
Two things.
இரண்டு காரியங்கள் அவர்களுக்கு இருக்கிறது.
One is humility.
ஒன்று தாழ்மை.
Jesus told his disciples.
இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார்.
If you want to enter God's kingdom, you must be humble like this little baby.
நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க விரும்புவாயானால் நீ உன்னை குழந்தையைப் போல தாழ்த்த வேண்டும், சிறுபிள்ளையைப் போல தாழ்த்த வேண்டும்.
See, although all of us may try our best to be very humble on the outside,
நாம் வெளியரங்கமாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்மையா இருக்க நாம் முயற்சிக்கிறோம்.
God looks at the heart.
ஆனால் தேவனும் உள்ளத்தை பார்க்கிறார்.
And it's very difficult to be humble in the heart.
உள்ளத்திலே தாழ்மையா இருப்பது மிக மிக கடினமான காரியம்.
To be humble on the outside is easy with a little bit of effort.
கொஞ்சம் பிரயாசம் எடுத்தால் போதும் வெளியரங்கமாக தாழ்மையா இருந்து விடுவீர்கள்.
So here it says God gives wisdom to those who are humble.
ஆகவே இங்கே பார்க்கிறோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார்.
And that is difficult to have in the heart.
அதை உள்ளத்திலே கொண்டிருப்பது என்பது கடினமா இருக்கிறது.
See, a baby has got humility inside.
ஒரு குழந்தைக்கு தாழ்மை உள்ளே இருக்கிறது.
If you look inside one 2-month-old baby lying in a cradle,
இங்கே ஒரு தொட்டில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 2 மாத குழந்தை படுத்துக் கொண்டிருக்கிறது.
You look inside his mind.
அந்த குழந்தையுடைய மனதின் உள்ளே பாருங்கள்.
What do you think he is thinking of?
அந்த குழந்தை என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்?
2-month-old child.
2 மாத குழந்தை.
He's not thinking, I'm so good looking.
Oh, na romba alaga irukkenla endru innodilli.
Older people think like that.
Periyavargal vendumanal appadi innalam.
You look at a mirror and you say, oh, I'm quite good looking.
Kannadiye paarthu paravala solluga.
Or you think you're very clever.
Alladhu na romba gnani puthisali endru nenikireergal.
That 2-month-old baby is not thinking like
that. Ana andha 2 maatha kuzhandhai adai kurthi innodilli.
Or somebody comes and says, oh, what a beautiful child you are.
Yaaradhu vandu enna alagana kuzhandhai nee endru solugirargal.
There's no pride in that baby's heart.
And apdi sonna udane and kuzhandhinudaiya manadhile perumiya irupadillai.
If somebody says that to you,
ana ungalai paathu yaaradhu sonnal,
you are a spiritual person.
Nee irundha aavikkuriya oru manidhan.
You are such a humble person.
Migal thaalmilla manidhan.
Immediately pride comes in.
Udanadiyaga perumai vandu vidugirathu.
It's very difficult to be like a baby.
Aga oru kuzhandhai pola irupadhu endru migavum kadinamana vishayam.
Let me tell you this.
Naan idhai solugiren.
The wonderful message of the gospel,
சுவிசேஷத்தின் அற்புதமான செய்தி,
is not only that your sins can be forgiven,
உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடும் என்பது மட்டுமல்ல,
but once again you can be like a little child in your heart.
உன்னுடைய உள்ளத்திலே மீண்டும் ஒருமுறை ஒரு குழந்தையைப் போல மாற முடியும்.
Completely free from pride.
முற்றிலுமாய் பெருமையிலிருந்து விடுதலை அடைய முடியும்.
That no matter what you accomplish or what you know, you will not be proud.
நீ எவ்வளவு காரியங்களை சாதித்தாயோ, எவ்வளவு காரியங்களை அறிந்து கொண்டாயோ, ஒரு பொருட்டல்ல.
No matter how much people praise you, you will not become proud.
எந்த அளவுக்கு மனிதர் உங்களை புகழ்ந்தாலும் நீ பெருமை அடைய மாட்டாய்.
That is a wise person.
அவன் தான் ஞானமுள்ள மனிதன்.
Are you a wise person?
நீ ஒரு ஞானமுள்ள மனிதனா?
Can you say that nothing on earth can make you proud?
உலகத்தில் ஒரு காரியம் என்னை பெருமைப்படுத்த முடியாது என்று சொல்ல முடியுமா?
That no matter how much people praise you, you will not become proud.
எவ்வளவு மக்கள் என்னை புகழ்ந்தாலும் நான் பெருமை அடைய மாட்டேன் என்று சொல்ல முடியுமா?
That no matter how much of the Bible you know or how much God uses you, you will not become proud.
எந்த அளவுக்கு நீ வேதத்தை அறிந்திருந்தாலும் எந்த அளவுக்கு தேவனை பயன்படுத்தினாலும் ஒரு காலம் நீ பெருமை அடைய மாட்டாய்.
It's possible but it's not easy.
அது சாத்தியம் ஆனால் எளிதல்ல.
It's possible for those who long to become like little children.
சிறு பிள்ளைகளை போல இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து கதறுகிறவர்களுக்கு அது சாத்தியம்.
See, Jesus said in Matthew 18.
இயேசு மத்தேயு 18 அதிகாரத்தில் சொல்கிறார்.
I don't know how many of you take this seriously.
இந்த வசனத்தை எவ்வளவு பேர் சீரிய முறையில் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று தெரியவில்லை.
I think most of us don't want to be great on this earth.
இந்த பூமியிலே பெரிய ஆளாக வேண்டும் என்று நாம் யாருமே எண்ணுவதில்லை.
Some of you may want to be great in the church.
உங்களில் ஒரு சிலர் சபையில நாம் பெரிய ஆளாக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது.
You may want to be recognized in the church as a spiritual brother, spiritual sister.
நான் ஒரு ஆவிக்குரிய சகோதரன், ஆவிக்குரிய சகோதரி என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கிறது.
But how many of you want to be great in heaven?
ஆனால் பரலோகத்தில் எத்தனை பேர் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
I hope many of us, especially you young people, I hope you have a desire to be great in the eyes of God.
நம்மிலே अनेகர் அதிலும் குறிப்பாக வாலிபர்கள் தேவனுடைய பார்வையிலே நான் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறேன்.
There was a prophecy made about John the Baptist.
யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது.
The angel told his father Zechariah.
ஒரு தூதன் யோவானுடைய தகப்பனாகிய சகரியாவிடத்தில் சொன்னார்.
You read it in Luke chapter 1.
லூக்கா 1 ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம்.
He will be great in the sight of the Lord.
தேவனுடைய பார்வையிலே அவன் பெரியவனாய் இருப்பான்.
Not in the sight of men.
மனிதனுடைய பார்வையில் அல்ல.
I remember when I read that years ago as a young man.
எவ்வளவு ஆண்டுகள் முன்பதாக நான் வாலிபனாக இருந்த பொழுது அந்த வசனத்தை வாசித்த பொழுது
grip my heart.
அது என்னுடைய உள்ளத்தை பற்றிக் கொண்டது.
I said, Lord,
ஆண்டவரே,
if an old covenant person like John the Baptist could be great in your sight.
உம்முடைய பார்வையிலே பழைய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்த யோவானைப் போல ஒரு மனிதர் பெரியவனாய் இருக்க முடிந்த பொழுது
why can't I be great in your sight?
உம்முடைய பார்வையிலே நான் ஏன் பெரியவனாய் இருக்க
முடியாது? I have no desire to be great in the eyes of men.
மனிதனுடைய பார்வையிலே பெரியவனாய் இருக்க இருப்பதற்கு எனக்கு எந்த வாஞ்சையும் இல்லை.
Zero.
அதனுடைய
I want to be great in your eyes.
உம்முடைய பார்வையிலே கர்த்தாவே நான் பெரியவனாய் இருக்க வேண்டும்.
Read Matthew 18 and chapter 4 and you'll understand how you can be great in God's eyes.
மத்தேயு 18 அதிகாரம் 4 ஆம் வசனத்தை வாசித்து அதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி நீங்கள் தேவனுடைய பார்வையிலே பெரியவராய் இருக்க
முடியும்? Everybody here.
இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும்.
I hope you will pursue this.
நீங்கள் இதை தேடுவீர்கள், நாடுவீர்கள் என்று நம்புகிறேன்.
Whoever will humble himself as this child will be great in the kingdom of heaven.
யாரெல்லாம் இந்த பிள்ளையைப் போல தன்னை காட்டுகிறானோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பான்.
So easy.
எவ்வளவு எளிது பாருங்கள்.
Learn from a little child.
சின்ன குழந்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
Don't just learn from the great man of God.
மிகப்பெரிய தேவ மனிதனிலிருந்து கற்றுக்கொள்ளினால் போதாது.
If you learn from a great man of God, see how he became like a little child.
ஒரு பெரிய தேவ மனிதனிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் எப்படி சிறு குழந்தை போல மாறினார் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
I have spent long time meditating on little babies.
அநேக சமயங்களை நான் சிறு குழந்தைகளை பார்த்து தியானித்து செலவிட்டிருக்கிறேன்.
To understand how can I become like a little baby because I want to be great in God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாக முடித்து சிறு குழந்தையைப் போல எப்படி நான் மாற முடியும் என்று யோசித்திருக்கிறேன்.
I told you one thing a child has is humility.
குழந்தைக்கு ஒரு காரியம் இருக்கிறது அதுதான் தாழ்மை.
And the other is a helpless dependence on its parents.
இரண்டாவது காரியம் உதவியற்ற நிலையிலே தன்னுடைய பெற்றோரையே சார்ந்து கொள்கிறது.
Two-month-old child knows I can do nothing.
ரெண்டு மாத குழந்தைக்கு நன்றாக ஒன்று தெரியும், என்னால ஒன்றுமே செய்ய முடியாது.
I cannot feed myself.
நான் என்னாலே போஷித்துக் கொள்ள முடியாது.
I cannot bathe myself.
நானே குளித்துக் கொள்ள முடியாது.
I cannot go to the toilet.
நான் கழிவறைக்கு செல்ல முடியாது.
I cannot walk.
நடக்க முடியாது.
I cannot get up.
என்னால எழுந்திருக்க முடியாது.
I can do nothing by myself.
நானாகவே ஒன்றுமே செய்ய முடியாது.
I cannot protect myself from danger.
ஆபத்து வந்தால் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியாது.
If a snake comes, I cannot run away.
ஒரு பாம்பு வந்தால் என்னால ஓட முடியாது.
What does a little child have?
அந்த சின்ன குழந்தைக்கு என்ன இருக்குது?
Humility,
தாழ்மை,
and a helpless dependence on its parents.
தன்னுடைய பெற்றோரை உதவியற்ற நிலையிலே சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம்.
But the child also says, with the help of my parents, I can feed I can eat, I can bathe, I can do everything.
ஆனா அதே சமயத்துல அந்த குழந்தை என்ன சொல்றது, என்னுடைய அப்பா அம்மா உதவியோடு கூட நான் சாப்பிட முடியும், குளிக்க முடியும்,
with the help of my parents if a snake comes I can run away.
என்னுடைய பெற்றோருடைய உதவியோடு கூட பாம்பு வந்தால் ஓடிவிடுவேன்.
Without my parents I can do nothing.
என்னுடைய பெற்றோர் இல்லாதபடிக்கு என்னால ஒன்றுமே செய்ய முடியாது.
With my parents I can do everything.
என்னுடைய பெற்றோருடைய உதவி இருந்தால் என்னால எதையும் செய்ய முடியும்.
That is called help. Helpless dependence on parents.
உதவியற்ற நிலையிலே பேரே பெற்றோரையே சார்ந்தவள கூடிய எல்லாமே.
That is faith.
இதுதான் விசுவாசம்.
Faith is without Jesus Christ I can do nothing.
இயேசு இல்லாதபடி என்னால ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்வதுதான் விசுவாசம்.
Not only that, the other side of the coin is with Christ I can do everything.
அது மட்டுமல்ல, நாணயத்தின் மறுபக்கமும் உண்டு, கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
So remember this definition of faith.
ஆகவே இந்த விசுவாசத்தின் விளக்கத்தை ஞாபகத்தில் வைத்து,
Without Christ I can do nothing.
கிறிஸ்து இல்லாதபடிக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது.
The other side of the coin.
மறுபுறம், ஞானத்தின் மறுபுறம்,
With Christ I can do everything.
கிறிஸ்துவோட உதவியோடு கூட என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
That is to be like a little child.
இதுதான் ஒரு சிறந்த குழந்தை.
So when it says God reveals His wisdom to little children.
தேவன் தம்முடைய ஞானத்தை சிறு பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார்.
And hides it from the clever and the intelligent in the world.
புத்திமான்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள கல்விமான்களுக்கும் புத்திமான்களுக்கும் ஞானிகளுக்கும் தேவன் அதை மறைத்து விடுகிறார்.
So many of us are clever and intelligent in many ways.
நம்மிலே அநேகர் பல விதங்களிலே ஞானிகளாகவும் கல்விமான்களாகவும்
இருக்கிறோம். I know, humanly speaking, I am also clever and intelligent.
மனுஷிக விதத்திலே பேசும்பொழுது நானும் புத்திசாலியாய் கல்வியானாய் இருக்கிறேன்.
I can use that for all my worldly affairs.
அவைகளெல்லாம் நான் உலக காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும்.
But when it comes to the Bible,
ஆனால் வேதம் என்று வரும்பொழுது,
when it comes to serving in the church,
சபையிலே ஊழியம் செய்வது என்பது
வரும்பொழுது, I have to put aside all my confidence in my earthly wisdom and intelligence.
இந்த பூமிக்குரிய ஞானமும் பூமிக்குரிய புத்திசாலித்தனத்தையும் நான் ஒதுக்கி வைத்து விடுகிறேன்.
Otherwise I will not be able to serve God.
இல்லாத பட்சத்தில் நான் தேவனுக்கு ஊழியம் செய்யவே முடியாது.
I have to come to God in humility.
நான் தேவனுடைய தாழ்மையிலே வர வேண்டும்.
Lord I am nothing.
ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை.
And in faith.
நான் விசுவாசத்தில் வருகிறேன்.
Faith means what?
விசுவாசம் என்றால் என்ன?
Without you I can do nothing.
உம்மால் இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது.
But with you I can do everything.
உம்முடைய உதவியோடு கூட நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
I want to tell you about myself. That is how I have tried to serve God all these years.
இப்படித்தான் நான் இவ்வளவு ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்ய செய்திருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
I haven't always done it perfectly.
நான் எப்பொழுதும் பூரணமாய் செய்து விடவில்லை.
When I started I was learning how to do it.
நான் ஆரம்பித்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி செய்வது என்று கற்றுக்கொண்டிருந்தேன்.
Now after 50 years of serving the Lord I have learned a little more.
50 ஆண்டுகளாக தேவனுக்கு இப்பொழுது ஊழியம் செய்து வருகிறேன். இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கொண்டேன்.
Still not perfect.
இன்னும் பூரணத்தை நோக்கி போகவில்லை.
I'm pressing on to become like Jesus.
ஏனென்றால் நான் இயேசுவை போல மாறுபடியாய் நான் பூரணத்தை நோக்கி பிரயாசப்படுகிறேன்.
Every year I want to be a little more like Jesus Christ.
ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் கொஞ்சம் இயேசுவை போல மாற விரும்புகிறேன்.
So I was telling you about how this work started in Tuticorin.
ஆகவே இந்த தூத்துக்குடியில் இந்த ஊழியம் எப்படி ஆரம்பித்தது என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன்.
First of all God started a work in our home 41 years ago.
41 ஆண்டுகள் முன்பதாக எங்களுடைய குடும்பத்திலே முதலாவதாக தேவன் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்.
We were just 3-4 families meeting together.
அப்பொழுது எங்களுடைய வீட்டிலே ஒரு 3-4 குடும்பங்கள் ஒன்றாய் சந்தித்தோம்.
And the reason why we left so many other churches was because so many things in those churches were against the word of God.
ஏன் பல சபைகளை விட்டு வந்தேன் என்று சொன்னால் அந்த பல சபைகளிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான எவ்வளவோ காரியங்கள் அங்கே போதிக்கப்பட்டது.
We wanted to build a church which is 100% according to the New Testament.
புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் 100% ஒத்திருப்பது போல ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று விரும்பினோம்.
Everything in the New Covenant we wanted, not 80% or 90%.
புதிய உடன்படிக்கையில் காணப்படுகிற எல்லாவற்றையும் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினோம். 80-90% மட்டுமல்ல.
And when we looked at other churches, some were good, some were better, but we wanted something 100% according to the New Covenant.
சில சபைகளை பார்க்கும்போது சில சபைகள் நன்றாக இருந்தது, சில சபை அதை காட்டிலும் மேன்மையாக இருந்தது. ஆனால் 100-க்கு 100 புதிய உடன்படிக்கையின் சபை கட்ட விரும்பினோம்.
The main area where we saw so many people going wrong in other churches was in the area of money.
தவறாய் போகக்கூடிய பல சபைகளுடைய நிலைமையை பார்க்கும்பொழுது எந்த பகுதி என்று பார்த்தால் பணம் என்கிற பகுதி.
See Luke chapter 16.
லூக்கா 16 அதிகாரம்.
And verse 13. No one can serve two masters.
எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
And those are not God and Satan.
அந்த இரண்டு எஜமான்கள் சாத்தானும் தேவனும் என்றல்ல.
God and money.
தேவனும் பணமும்.
See, nobody in the world believes that you can serve God and Satan at the same time.
யாரும் இந்த உலகத்தில் ஒரே நேரத்தில் சாத்தானுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியும் என்று நம்புகிறதில்லை.
But most Christians think that they can serve God and money.
ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் என்னது என்னவென்றால் அவர்கள் தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியும்.
They know they cannot serve God and Satan.
தேவனுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்ய முடியாது.
But they feel, yeah, I can serve God and also pursue after money.
ஆகவே ஆனால் அவர்கள் உணர்கிறது என்னவென்றால் நான் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியும் அதே சமயத்தில் பணத்தையும் சம்பாதிக்கலாம்.
I'm not saying that such people lose their salvation.
அப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய இரட்சிப்பை இழந்து விடுவார்கள் என்று நான் சொல்லவில்லை.
I'm not even saying that such people cannot be elders in a church.
அப்படிப்பட்ட மக்கள் சபையில மூப்பர்களாக இருக்க கூடாது என்றும் சொல்லவில்லை.
But their effectiveness will come down tremendously.
ஆனால் அவர்களுடைய திறன் மிகவும் குறைந்து விடும்.
You know, like if you add water into milk.
நீங்கள் பாலிலே தண்ணீர் கலக்கிறீர்கள்.
Yeah, you can still drink it.
ஊழியம் செய்வதையும் பணத்துக்கு ஊழியம் செய்வதையும் கொஞ்சம் கலந்து
விட்டால்
அது பாலிலே தண்ணீரை கலப்பதை போல.
I'm not saying you don't serve God at all.
நீ தேவனுக்கு ஊழியம் செய்யவே முடியாது என்று சொல்லவில்லை.
But your effectiveness goes down tremendously.
உன்னுடைய பயன்பாடு மிகவும் குறைந்து விடுகிறது.
But if you have concentrated milk,
ஆனால்
no water,
தண்ணீரே கலக்காத சுத்தமான பால்,
that's like serving God with no interest in money.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னால் பணத்தில் எந்த விருப்பமும் இல்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒப்பாய் இருக்கிறது.
We use money.
நாம் பணத்தை பயன்படுத்துகிறோம்.
Jesus used money.
இயேசு பணத்தை பயன்படுத்தினார்.
Jesus earned money as a carpenter.
இயேசு தச்சனாய் இருந்து பணத்தை சம்பாதித்தார்.
There's nothing wrong in earning, nothing wrong in using.
ஆகவே பணத்தை சம்பாதிப்பதிலேயும் பணத்தை பயன்படுத்துவதிலேயும் தவறில்லை.
Jesus did it.
இயேசு அதை செய்தார்.
But money was not in Jesus' mind. It was under his feet.
ஆனால் அந்த பணமானது அவருடைய தலையிலே மனதிலே இல்லை, அவருடைய காலுக்கு கீழாக இருந்தது.
When money begins to occupy a lot of your thinking, you know that money is your master.
அதிகபட்சமான நேரம் பணத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிற என்று சொன்னால் பணம் தான் உங்களுக்கு எஜமான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
A lot of people spend more time thinking about money than about God.
அநேக மக்கள் தேவனை தியானிப்பதை காட்டிலும் பணத்தை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Because they say, I'm getting so little.
எனக்கு ரொம்ப கொஞ்சம் தான் பணம் கிடைக்கிறது.
I have to think about it.
நான் அதை குறித்து என்ன வேண்டும்?
Jesus said another way.
இயேசு இன்னொரு வழியை காண்பிக்கிறார்.
Concentrate on the kingdom of God. And whatever you need in money, I will add to you.
தேவனுடைய ராஜ்யத்திலேயே நீ கருத்தாய் இரு, அப்பொழுது உனக்கு தேவையான மற்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்.
So this is the reason why we left all the churches.
ஆகவே இந்த காரியத்தின் நிமித்தமாய் தான் நாம் பல சபைகளை விட்டு வந்தோம்.
And said we want to meet as a church which will not be thinking about money at all.
பணத்தை குறித்தே சிந்திக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக கூட வேண்டும் என்று
விரும்பினோம். We will not talk about money.
பணத்தை குறித்து பேச மாட்டோம்.
We will talk about God.
தேவனை குறித்து பேசுவோம்.
We will talk about purity.
பரிசுத்தத்தை குறித்து பேசுவோம்.
And for 6-7 years God kept us without going outside Bangalore. We were just meeting there.
6-7 ஆண்டுகளாக நாங்கள் பெங்களூரிலேயே கூடி கொண்டிருந்தோம். வெளி ஊழியங்களுக்கே நாங்கள் போகவில்லை.
And we were happy.
நாங்கள் சந்தோஷமா இருந்தோம்.
A very small group.
சிறு கூட்டத்தை கட்டினோம்.
And we said, Lord, if this is the only one church that your small church you're going to have, it's enough. We are happy.
ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் இந்த ஒரே ஒரு சபை புதிய உடன்படிக்கை நடிப்பில் இருக்க போகிறது என்று சொன்னாலும் சந்தோஷம் ஆண்டவரே.
And then the first church outside of Bangalore, CFC church that God started was Thoothukudi.
பெங்களூருக்கு அப்பாற்பட்டு வெளியே ஆரம்பிக்கப்பட்ட முதல் சபை தூத்துக்குடி சபை.
And that's why I see some importance in this church.
ஆகவேதான் இந்த சபையிலேயே ஒரு முக்கியத்துவத்தை நான் காண்கிறேன்.
I said, why did God take us first to Thoothukudi before he took us anywhere else in India?
இந்தியாவிலே பல வேறு எந்த இடத்திற்கும் எங்களை எடுத்து செல்வதற்கு முன்பதாக ஏன் எங்களை தூத்துக்குடிக்கு தேவன் கொண்டு வந்தார்?
I don't know.
எனக்கு தெரியாது.
Thoothukudi is not the biggest city in Tamil Nadu or in India.
தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ தூத்துக்குடி என்பது பெரிய பட்டணம் அல்ல.
But Bethlehem and Nazareth were not the biggest cities in Israel.
அதே போல இஸ்ரேல் தேசத்தில் பெத்லகேம் நாசரேத்தும் பெரிய ஊர்களாக இல்லை.
God's ways are not our ways.
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல.
He doesn't look for big cities.
அவர் பெரிய பட்டணங்களுக்காய் பார்ப்பதில்லை.
He looks for hungry people.
வாஞ்சியுள்ள தாகமுள்ள பசியுள்ள மக்கள் இருக்கிறார்கள் என்று தான் பார்க்கிறார்.
I think he saw some hungry young people in Thoothukudi.
தூத்துக்குடியிலே பசியுள்ளதான ஒரு சில வாலிபர்களை தேவன் பார்த்தார்.
Young people who were in their 20s.
தங்களுடைய 20 வயதுகளிலே இருக்கக்கூடிய வாலிபர்கள்.
He saw some hunger in them.
அவர்களுக்குள்ளே ஒரு தாகத்தை பார்த்தார்.
And that's how it started.
அப்படித்தான் இது ஆரம்பித்தது.
I had no plan to come here.
இங்கே வருவதற்கு எனக்கென்று ஒரு விசேஷ திட்டங்கள் எதுவும் இல்லை.
I don't know much about Thoothukudi.
தூத்துக்குடி குறித்து அதிகமாக எனக்கு தெரியவும் தெரியாது.
I remember I came here long ago in 1967 preaching on the streets and distributing tracts.
1967 ஆம் ஆண்டு எவ்வளவோ நாட்களுக்கு வருடங்களுக்கு முன்பதாக நான் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கவும் துண்டு பிரதிகளை விநியோகிக்கவும் இந்த பட்டணத்துக்கு வந்தேன்.
I never came here after that.
அதற்கு பிறகு நான் வரவே இல்லை.
But somehow God opened a door with somebody invited me to come for meetings in Tuticorin.
எப்படியோ தேவன் ஒரு வாசலை திறந்தார். யாரோ ஒருவர் என்னை இங்கே கூட்டங்களுக்காக அழைத்தார்.
Somebody I did not know.
எனக்கு தெரியாத முன்பின் தெரியாத
somebody who had heard me somewhere else.
எங்கேயோ நான் பிரசங்கித்ததை கேட்ட ஒரு நபர்.
And you know, I get so many invitations, I don't accept all of them.
எனக்கு பல இடத்திலிருந்து வரும்படி அழைப்பு வருகிறது, எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை.
Even today.
இன்றைக்கும் கூட நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
Most of the time I say no, no.
அநேக சமயங்களிலே இல்லை 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 என்று மறுப்பு தெரிவித்து விடுவேன்.
But if I feel a leading of the Holy Spirit, then I say yes.
பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார் என்ற உணர்வை நான் பெறும் பொழுது வருகிறேன் என்று சொல்கிறேன்.
I am not the type of preacher who just accepts every invitation that comes to me.
எல்லா அழைப்புகள் என்னிடத்தில் வரக்கூடிய எல்லா அழைப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரசங்கியாராக நான் இல்லை.
And most of the big conferences and all I don't go to.
பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கெல்லாம் நான் போவதில்லை.
That is all for honor and money and I'm not interested in that.
அப்படி போவதற்குரிய நோக்கம்லாம் கனமும் பணமும் வரும் என்பதுதான்.
God leads me to small groups of people who are interested in building his body.
தம்முடைய சரீரமாய சபையை கட்டக்கூடிய விருப்பமுள்ள சிறு சிறு கூட்டத்திற்கு தேவனை வழி நடத்துகிறார்.
So if you want divine wisdom, you must say, Lord, I don't want to go by my own feeling. I want to go by what your Holy Spirit says.
ஆகவே உங்களுக்கு தெய்வீக ஞானம் வேண்டுமானால் ஆண்டவரே என்னுடைய உணர்வுகளின் அடிப்படையில் நான் போக விரும்பவில்லை ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் நடத்துதல் மூலம் போக
விரும்புகிறேன்.
ஒவ்வொரு தீர்மானமும்
even when I was considering marriage,
திருமணத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது கூட
I don't want to go by my human understanding what is a good person to marry.
என்னுடைய மனுஷிய ஞானத்தின் அடிப்படையில் எந்த நபர் நல்ல திருமணம் செய்வதற்கு நல்ல நபர் எல்லாம் தேடவில்லை.
I want to choose what you want.
ஆண்டவரே நீர் எனக்கு யாரை கொடுக்க விரும்புகிறீர்களோ அவரை தேர்ந்து விசேர விரும்புகிறேன்.
Among the many invitations I had an invitation from somebody in Tuticorin.
ஆகவே எனக்கு வந்த பல அழைப்புகளிலே தூத்துக்குடியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது.
And I felt in my spirit, okay, I should take that.
என்னுடைய ஆவியிலே சரி இங்கே நான் போக வேண்டும் என்று உணர்ந்தேன்.
So we arranged a meeting here in Tuticorin in a hall.
ஆகவே தூத்துக்குடியிலே ஒரு பெரிய ஹாலிலே ஒரு ஹாலிலே அவர்கள் அரங்கத்திலே ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்.
Sometime January 1983. See, that is 34 years ago.
34 ஆண்டுகளுக்கு முன்பதாக.
I did not know anybody here.
அப்படி எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே எனக்கு தெரியாது.
So, first meeting.
அது முதல் கூட்டம்.
There were quite a number of people in the hall.
அந்த அரங்கத்திலே அநேகர் சேர்ந்திருந்தார்கள்.
All the pastors were sitting on the chairs at the back.
பின்னால் உள்ள அந்த இருக்கைகளில் அநேக பாஸ்டர்மார்கள் உட்கார்ந்திருந்தார்கள்.
And after the first meeting,
முதல் கூட்டம் முடிந்த உடனே
all the pastors got offended and they went away.
அங்கிருந்த பாஸ்டர்கள் எல்லாரும் ஒருவருடையபடி எல்லாருமே மனத்தாங்கள் இருந்து போய் விட்டார்கள்.
And the person who organized the meeting, he also disappeared.
அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவரும் ஆளை காணோம்.
So what do we do?
என்ன செய்வது?
But there were some young people who had volunteered to lead the singing.
அங்கே பாடல் நடத்துவதற்கென்று சில வாலிபர்கள் அங்கே இருந்தார்கள்.
Somehow God said to me, you go and talk to these people.
அப்பொழுது ஆண்டவரே நடத்தினார், இந்த இவர்களிடத்திலே போய் நீ பேசு.
So I met them.
ஆகவே நான் அவளை சந்தித்தேன்.
And I asked about them. They were all in the CSI church.
அவள் எல்லாரும் அப்பொழுது CSI சபையில் இருந்தார்கள். அவளை பார்த்து கேட்டேன்.
So I met with them in one brother's house late at night after the evening meeting.
ஒரு மாலை கூட்டம் முடிந்த உடனே ஒரு சகோதரனுடைய வீட்டிற்கு சென்றேன். இருந்த காலதாமதம் ஆகிவிட்டது.
And we sat with them, questions and answers late into the night.
அங்கே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மிகவும் தாமதமாக நெடுநேரம் ஆகிவிட்டது.
I don't remember, maybe into midnight.
ஒருவேளை நடுராத்திரியும் கடந்து விட்டது, எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை.
But that's one thing I've discovered.
அது ஒன்றை நான் கண்டுபிடித்தேன்.
In most of the places where we start a new church,
எங்கெல்லாம் புது சபைகள் ஆரம்பிக்கப்பட்டதோ,
it begins with our sitting with sincere young people till late into the night.
ஒரு உண்மையுள்ள வாலிபர்களோடு கூட உட்கார்ந்து இரவு நீண்ட நேரம் பேசுவதிலே ஆரம்பிக்கிறது.
Most revivals begin after midnight.
அநேக எழுப்புதல்கள் நடுராத்திரிக்கு பிறகுதான் நடைபெறுகிறது.
And that's how it was.
அப்படிதான் இங்கேயும் நடந்தது.
I was so blessed and challenged by these young people.
ஆகவே இந்த இளம் வாலிபர்களை பார்க்கும் பொழுது நான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவரோடு பேசுவதனாலே சவாலிடப்பட்டேன்.
They were hungry for God.
தேவனுக்கென்று ஒரு தாகம் கொண்டவர்களாக இருந்தார்கள்.
Many of those young brothers are here in your church as your leaders today.
அப்படிப்பட்ட வாலிபர்களிலே பலர் இப்பொழுது உங்களுக்கு தலைவர்களாக மூப்பர்களாக இருக்கிறார்கள்.
And but I never told them to start a church.
ஆனால் அவர்களிடத்திலே ஒரு சபை ஆரம்பிங்கள் என்று நான் சொல்லவே இல்லை.
I never tell people to do that.
இதை செய்ய முடியாது யாரிடத்திலும் சொல்லுவதில்லை.
Because I do not build the church.
என்ன நான் சபையை கட்டுவதே இல்லை.
Jesus said I will build my church.
இயேசு சொன்னார் நான் இந்த சபையை கட்டுவேன்.
So I say Lord,
ஆண்டவரே,
if you want to build a church, you will tell these people. I am not going to tell these people.
நீர் சபையை கட்டுவீர் என்று சொன்னால் நீர்தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நான் சொல்ல மாட்டேன்.
I am not interested in any branch of CFC Bangalore.
ஆண்டவரே, CFC Bangalore சபையினுடைய கிளை சபைகளை ஆரம்பிப்பதற்காக நான் வரவில்லை.
We never had branches.
ஒரு காலம் எங்களுக்கு கிளை சபைகளே கிடையாது.
Each church is an independent church.
ஒவ்வொரு சபையும் அது ஸ்தல தனிப்பட்ட சபை.
We have fellowship with them, but we don't say this is a branch of Bangalore.
அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம், ஆனால் இதுதான் பெங்களூர் சபையினுடைய கிளை சபை என்று சொல்லுவதில்.
That's how the early church was.
இப்படித்தான் ஆதிகால சபைகள் இருந்தது.
Paul planted church in Ephesus.
பவுல் எபேசில் ஒரு சபை ஸ்தாபித்தார்.
Corinth.
கொரிந்து சபையில்.
Thessalonica.
தெசலோனிக்கே பட்டணம்.
Philippi.
பிலிப்பி பட்டணத்தில்.
But that was not one denomination.
ஆனால் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே ஸ்தாபன சபையாக இல்லை.
Fellowship together.
அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்பட்டார்கள்.
Maybe they had some conferences together.
ஒருவேளை அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் கூடி கான்ஃபரன்ஸ் நடத்தியிருந்திருப்பார்கள்.
There was no central headquarters like Catholic or AG churches.
ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே கத்தோலிக்க சபையிலேயோ அல்லது ஏஜி சபையிலேயோ ஒரு மத்திய கட்டுப்பாடு இருக்கும். அது போல இல்லை.
Paul was not the chairman of all that.
அந்த எல்லா சபையினுடைய மூப்பர்களுக்கும் பவுல் சேர்மனாக இல்லை.
Each was an independent church.
ஒவ்வொரு சபையும் தனிப்பட்ட சபை.
That we saw was the New Testament pattern.
இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய முறை என்று.
So we decided from the beginning we will have fellowship but we won't organize it into one denomination.
ஆகவே நாம் எல்லாரும் ஐக்கியப்படுவோம், எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரே ஸ்தாபனமாக கட்ட மாட்டோம் என்று தீர்மானித்தோம்.
We will help one another but we will not control anybody.
ஒருவருக்கொரு உதவி செய்வோம், ஆனால் ஒருவரை கட்டுப்படுத்த மாட்டோம்.
So I did not tell them to start a church.
ஆகவே நான் அவர்களிடத்தில் போய் ஒரு சபை ஆரம்பிங்கன்னு சொல்லவில்லை.
6 months later they themselves took baptism, left the CSI church and started meeting together.
6 மாதங்கள் கழித்து அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள், CSI சபையை விட்டு விட்டார்கள், தாங்களாக கூட ஆரம்பித்தார்கள்.
I did not tell them to do that.
அதை செய்ய முடியாது நான் அவர்களுக்கு சொல்லவே இல்லை.
God told them to do that.
தேவன் அவர்களை செய்ய முடியாது சொன்னார்.
That's how the church started here.
இப்படி தான் இங்கே சபை ஆரம்பித்தது.
And then they invited me to come for a conference and we came.
அதுக்கு பிறகு அவர்கள் பெங்களூர்ல இருந்து கான்ஃபரன்ஸ் வந்தார்கள். நான் அவர்களை அழைத்தேன், வந்தார்கள்.
I remember those early days.
அந்த ஆரம்ப நாட்களில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது.
There were just a few people.
ஒரு சில மக்கள் தான்.
We could not afford to get a hall like this.
இது போல பெரிய ஹால் அரங்கத்தை எல்லாம் வாடகைக்கு எடுக்க முடியவில்லை.
We got some old building.
ஏதோ ஒரு பழைய கட்டடம் இருந்தது.
And there we met.
அங்கே கூடினோம்.
And since that day every year for the last 34 years I've been coming here.
அந்த நாளிலிருந்து கடந்த 34 ஆண்டுகளாக ஒரு முறை கூட தவறாதபடிக்கு இங்க வந்து கொண்டிருக்கிறேன்.
And I've seen what God has done.
தேவன் என்ன செய்திருக்கார் என்பதை பார்த்திருக்கிறேன்.
That is not my plan.
அதினுடைய திட்டம் அல்ல.
I'm just trying to tell you there's a lot of difference between human wisdom and divine wisdom.
மனுஷிக ஞானத்திற்கும் தெய்வீக ஞானத்திற்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. இவைகளை எல்லாம் கூறுகிறேன்.
The other thing I want to say is
நான் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம்
என்னவென்றால் there are many churches that start with divine wisdom.
अनेक சபைகள் தெய்வீக ஞானத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது.
And as God begins to bless them,
ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது
the leaders begin to backslide.
தலைவர்கள் பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள்.
They don't backslide into committing adultery or stealing money or things like that.
அவர்கள் பணத்தை திருடுதலியோ உபச்சாரத்திலே விழுவதிலோ அப்படிப்பட்ட பின்வாற்றம் அல்ல.
That happens in worldly churches. They steal money or fall into adultery.
அது உலக சபைகளில் நடக்கிறது. பணம் திருடுகிறார்கள் அல்லது உபச்சாரத்திலே விழுகிறார்கள்.
But the great danger in our churches.
ஆனால் நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள் அபாயங்கள் என்னவென்றால்
an elder becomes proud.
ஒரு மூப்பன் பெருமை அடைகிறார்.
And he thinks I'm somebody special.
இப்போ நான் ஒரு விசேஷித்த நபர் என்று நினைக்கிறார்.
He has backslidden.
பின்வாங்கி விட்டார்.
But people in the church don't recognize that as backsliding.
ஆனால் சபையிலே உள்ளதன மக்கள் இதை பின்வாற்றம் என்று உணர்கிறதில்லை.
They think oh he is not committing adultery, he is not taking any money, he is a godly man.
ஓ இவர் பணம் எடுப்பதில்லை, அவர் விபச்சாரம் செய்வதில்லை, ஆகவே இவர் தெய்வீக மனிதர் என்று எண்ணுகிறார்கள்.
The only godly elder is the man who is growing in humility.
தாழ்மையிலே யார் வளர்கிறானோ அவர் மட்டுமே தெய்வீக மூப்பராய் இருக்கிறார்.
A man who is not growing in humility is a backslider.
தாழ்மையிலே வளராத எந்த ஒரு மூப்பரும் பின்மாற்றக்காரர்.
I am not supposed to remain at the same level of humility I was 2-3 years ago.
2-3 ஆண்டுகள் முன்பதாக எந்த தாழ்மை நிலையில் இருந்தனோ அதிலேயே இருப்பதல்ல.
If you are following Jesus he said learn from me for I am humble in heart.
இயேசுவை பின்பற்றுவாய் என்று சொன்னால் இயேசு சொன்னார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
We read, go back to Matthew 11:25.
மத்தேயு 11:25 லே வாசிக்கிறோம்.
We saw there that God reveals his wisdom to the babies.
அங்கே பாலகருக்கு தேவன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் என்று வாசித்தோம்.
And then I told you that was because they are humble.
அவர் தாழ்மையா இருக்கிறதுனாலே அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார்.
So we can learn humility from babies.
ஆகவே பாலகரிடத்திலிருந்து நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும்.
But if you go down to verse 29,
ஆனா 29வது வசனத்துக்கு நீங்கள் போனால்,
Matthew 11:29,
மத்தேயு 11:29,
Jesus also said, learn humility from me.
என்னிடத்திலே தன் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள்.
So I have two examples to learn humility from.
ஆகவே நான் தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு இரண்டு மாதிரிகள் இருக்கிறார்கள்.
One is a little baby.
ஒன்று சிறு குழந்தை.
And the other is Jesus Christ.
இன்னொருவர் இயேசு கிறிஸ்து.
Yeah, there are two examples there.
இரண்டு மாதிரிகள் நமக்கு இருக்கிறது.
Of course Jesus is the greater example.
மிகப்பெரிய மாதிரி இயேசு கிறிஸ்து தான்.
But I can also look at a baby and learn a lot.
ஆனால் ஒரு குழந்தையை பார்த்து நான் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
Because the baby is visible.
ஒரு குழந்தையை நாம் காண முடிகிறது.
Jesus also I can see in my spirit if I see it in the Bible.
இயேசுவையும் நான் ஆவிலே பார்க்க முடியும், வேதத்திலே அவரை பார்க்க முடியும்.
You know when I read the Bible,
நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது,
let me tell you honestly,
நான் நேர்மையா உங்களுக்கு சொல்றேன்,
I do not study the Bible to prepare a sermon.
ஒரு பிரசங்கத்தை தயார் செய்யும்படிக்கு நான் வேதத்தை படிப்பதில்லை.
In the olden days when I was young and foolish I did that.
நான் அந்த நாட்களிலேயே நான் வாலிபனா இருந்த பொழுது, புத்தியனமா இருந்த பொழுது அப்படி செய்தேன்.
I don't do that now.
ஆனா இப்போ நான் அப்படி செய்கிறதில்லை.
I don't even study the Bible to get knowledge.
அறிவை பெறும்படிக்கு கூட நான் வேதத்தை படிப்பதில்லை.
That also in my young foolish days I did.
அதும் நான் வாலிபனா இருந்த பொழுது, புத்தியன நாட்களிலே செய்தேன்.
I'll tell you honestly.
நான் நேர்மையா சொல்றேன்.
How I study the Bible today.
இன்றைக்கு எப்படி நான் வேதத்தை படிக்கிறேன்?
I study the Bible to learn what Jesus is like.
இயேசு எப்படி இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக வேதத்தை படிக்கிறேன்.
My study of the Bible is studying Jesus.
நான் வேதத்தை படிப்பது இயேசுவை படிப்பது போல.
Is to draw me closer to Jesus.
இயேசுவிடத்தில் நெருங்கி என்னை இழுக்கிறது.
Not to have a ministry, not to prepare a sermon.
ஒரு ஊழியத்தை செய்வதற்காகவோ அல்லது ஒரு பிரசங்கத்தை தயார் செய்வதற்காகவோ நான் வேதத்தை படிப்பதில்லை.
In the Old Testament they studied the Bible for all that.
பழைய உடன்படிக்கை காலத்திலே வேதத்தை பிரசங்கிப்பதற்காக எல்லாம் படித்தார்கள்.
The scribes studied and studied and studied the Bible.
வேதபாரகர் என்கிற கூட்டத்தார் அவர் வேதத்தை அதிகமாய் படித்தார்.
Because there were so many laws.
ஏனென்றால் எத்தனையோ நியாய பிரமாணங்கள் இருக்கிறது.
If you have old covenant you have to be like that.
பழைய ஏற்பாட்டுக்காரர்களா இருந்தால் அப்படி தான் இருக்க
வேண்டும். Anybody who studies the Bible like that is an old covenant Christian.
இப்படி வேதத்தை படிக்கிற ஒவ்வொருவரும் பழைய உடன்படிக்கைக்காரர்களா இருக்கிறார்கள்.
But see what Jesus said in Matthew 13.
ஆனால் மத்தேயு 13வது அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க.
Matthew 13.
மத்தேயு 13வது அதிகாரம்.
And verse 52.
52வது வசனம்.
It's a very interesting verse.
மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வசனம்.
Matthew 13:52 Jesus said the scribe must now become a disciple.
வேதபாரகர் இப்பொழுது ஒரு சிஷ்யனாய் மாற வேண்டும் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
The man who is studying the Bible must now become a follower of Jesus.
ஒரு வேதத்தை நன்றாய் படிக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்பொழுது இயேசுனுடைய பின்பற்றக்கூடிய சிஷ்யனாய் மாற வேண்டும்.
Then he can enter the kingdom of heaven.
அப்பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்.
Old covenant was kingdom of earth. That's all right for a scribe.
பழைய உடன்படிக்கையினுடைய ராஜ்யமானது பூமிக்குரிய ராஜ்யம். ஆகவே வேதபாரகருக்கு அது போதும்.
But the scribe must become a disciple.
ஆனால் இப்பொழுது இந்த வேதபாரகன் ஒரு சிஷ்யனாய் மாற வேண்டும்.
So those who are studying the Bible to get knowledge must now study the Bible to follow Jesus.
ஆகவே அறிவை பெற்றுக்கொள்ள முடியாத வேதத்தை இதுவரை படித்துக் கொண்டிருந்தவர்கள் இனிமேல் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் படிக்க வேண்டும்.
That is the meaning of that verse.
அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம்.
I'll show you another verse. 2 Corinthians chapter 3.
இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்.
In 2 Corinthians 3 verse 18.
2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
We read of a mirror that we look into.
நாம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியை குறித்து வாசிக்கிறோம்.
In James 1:25 it says the mirror is the law of liberty.
சுயாதீன பிரமாணமாகிய அந்த பூர்ண பிரமாணம் என்று சொல்லி யாக்கோபிலே ஒரு கண்ணாடியை குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை.
So it says here we look into this word of God and what do we see?
ஆகவே இந்த வேதவசனமாய கண்ணாடியை நாம் பார்க்கிறோம். அதில் என்ன பார்க்கிறோம்?
We don't see a message to preach.
அங்கே பிரசங்கிப்பதற்கு ஒரு செய்தியை பார்ப்பதில்லை.
When you read the word of God you get a message to preach.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது பிரசங்கிக்க முடியான செய்தியை பெறுகிறீர்களா?
That's not the way to study the Bible.
வேதத்தை அப்படி படிப்பதற்கு இது கொடுக்கப்பட்டதல்ல.
You don't even study the Bible to get knowledge.
அறிவை பெறும்படியாக கூட நாம் வேதத்தை படிக்க கூடாது.
So we look into the word of God and we see the glory of Jesus there.
நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவின் மகிமையை நாம் காண்கிறோம்.
That's what it says here.
அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
If the Holy Spirit is guiding you, you won't get knowledge from the Bible, you'll get to see the glory of Jesus in the Bible.
ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார் என்று சொன்னால் நீங்கள் வேதத்துடைய காரியங்களை பார்க்கலாம், இயேசுடைய மகிமையை காண்பீர்கள்.
He keeps on showing us new new things in the Bible.
அவர் வேதத்திலிருந்து புது புது காரியங்களை காண்பித்துக் கொண்டே இருப்பார்.
Of Jesus.
எப்படி இயேசு.
And then it says the Holy Spirit changes us into that glory from one degree to another.
Anda mahimin saayalaga oru nilayilirundhu maru nilaiku devan namai marubapaduthugirar.
So I have often said this verse teaches us the most complete revelation of the ministry of the Holy Spirit.
Avai parisutha aaviyanudaiya ooliyathai kurithu muttilumai prasangikkoodiya oru vasanam indha vasanam dhaan.
When you are filled with the Holy Spirit,
parisutha aaviyanudaiya nirappapadum bodhu,
and you read the word of God,
neengal devudaiya vaarthaiyai padikkireergal,
he will show you the glory of Jesus.
Avar Yesuvin mahimai ungalukku kaanpikkirar.
One. Secondly, he will change you into the likeness of Jesus.
இயேசுவின் சாயலை போல உங்களை மாற்றுகிறார்.
So why has God given us the Bible?
அவர் தேவன் ஏன் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார்?
Without the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடிக்கு
you will be a scribe.
நீங்கள் வேதவாரகரை மட்டுமே
இருப்பீர்கள். You will be a preacher preparing sermons.
நீங்கள் பிரசங்கராய் இருப்பீர்கள், பிரசங்கத்தை.
You will be a scribe increasing in knowledge.
நீங்கள் வேதவாரனை போல இருந்து ஞானத்திலே வளருவீர்கள்.
Like 99
அறிவிலே வளருவீர்கள்.
Like 99% of the pastors today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய 99% பாஸ்டர்களை போல.
But if you are a spirit filled Christian,
ஆனால் நீ ஒரு ஆவியானவர் நிறைந்த ஒரு மனிதனாய்
இருந்தால், real experience of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவருடைய மெய்யான அனுபவத்தை
பெற்றிருப்பாய், when you read the Bible,
நீ வேதத்தை வாசிக்கும்
பொழுது, even if you have read it for 50 years,
50 ஆண்டுகளாக வேதத்தை வாசித்திருந்திருக்கலாம்,
you will see Jesus there.
நீங்கள் அங்கே இயேசுவை பார்ப்பீர்கள்.
See, there are wells on this earth which have been there for 100 years, you still get water in that well.
இந்த பூமியிலே பல கிணறுகள் இருக்குது, 100 வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனாலும் புதிதாய் நீர் சுரந்து
வருகிறது. 100 year old well, you still get water there.
100 வயது ஆகிவிட்டது, அந்த கிணத்திற்கு இப்பொழுதும் அது தண்ணீர் சுரக்கிறது.
The Bible is like that.
வேதம் அப்படிப்பட்டது.
You can get new revelation even if you have studied it for 100 years.
100 ஆண்டுகள் நீங்கள் படித்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு வெளிப்பாடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்.
If you are interested in seeing Jesus and becoming like him.
இயேசுவை பார்ப்பதிலே உங்களுக்கு விருப்பம், இயேசுவை போல மாறுதல் விருப்பமும் இருந்தால்,
the more I have grown in the Lord, the more that is my passion.
எந்த அளவுக்கு அதிகமாக நான் தேவனிடத்திலே வளர்கிறேனோ அதுதான் அதிகமாக எனக்கு வாஞ்சியா.
Lord, I don't want to be a great preacher.
ஆண்டவரே, நான் ஒரு பெரிய பிரசங்கராக விரும்பவில்லை.
I don't even want to start new churches.
புது சபைகளை ஆரம்பிக்க கூட எனக்கு விருப்பமில்லை.
That is your business.
அது உம்முடைய வேலை ஆண்டவரே.
I want to see Jesus.
நான் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன்.
In my heart.
என் உள்ளத்திலே.
And I want to be like him.
அவரே போல நான் மாற விரும்புகிறேன்.
From that, whatever service you want to come out, let it come out.
அதிலிருந்து என்ன ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே வர வேண்டுமோ அது வரட்டும்.
But my ministry is not my goal.
என்னுடைய ஊழியம் தான் என்னுடைய லட்சியம் அல்ல.
I'm not even interested in being an elder.
ஒரு மூப்பராய் இருப்பதிலும் கூட எனக்கு விருப்பம் இல்லை.
No, I want to be like Jesus.
இல்லை, நான் இயேசுவை போலவே மாற வேண்டும்.
I'm quite willing to be unknown.
நான் அறியப்படாதவனாக இருக்க போறேன்.
Because my passion is not to be world famous.
என்னுடைய அபிலாஷி எல்லாம் உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கராக இருக்க வேண்டும் என்று அல்ல.
God knows my passion is to be like Jesus.
என்னுடைய அபிலாஷி எல்லாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்று
இருக்கிறது. Only the Holy Spirit can do that.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அந்த வேலையை செய்ய முடியும்.
That's why I want to be filled with the Holy Spirit.
ஆகவே தான் நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட விரும்புகிறேன்.
Tongues is a good gift, but it doesn't matter to me even if I don't speak in tongues.
அந்நிய பாஷை நல்ல வரம் தான், ஆனால் அந்நிய பாஷை பேசாவிட்டாலும் அது பொருள்.
I want to be like Jesus.
இப்படி இயேசுவை போல மாற
வேண்டும். Read the Bible to become like Jesus.
வேத இயேசுவை போல மாறும்படிக்காய் வேதத்தை வாசிக்க வேண்டும்.
So if you want to grow in heavenly wisdom.
ஆகவே நீங்கள் பரத்துக்குரிய ஞானத்தில் வளர வேண்டுமானால்,
let me tell you a simple rule.
ஒரு எளிய விதி உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Get rid of every desire in your heart except to become like Jesus.
இயேசுவை போல மாற வேண்டும் என்ற வாஞ்சையை காட்டிலும் மற்ற எல்லா வாஞ்சையும் நீக்கி போடுங்கள்.
You search your heart and see if there's any desire in there.
உள்ளத்தை தேடி பாருங்கள், அங்கே வேறு விதமான ஆசை இருக்கிறதா?
That is how God led me to Tuticorin 34 years ago.
இப்படி தான் தேவன் 34 ஆண்டுகள் முன்பதாக தூத்துக்குடிக்கு நடத்தினார்.
And since then to many many parts of the world.
அப்பொழுதிலிருந்து உலகத்தின் பல பகுதிகளிலே தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார்.
Not to start churches.
சபைகளை ஆரம்பிக்க முடியாது.
Never.
ஒரு காலம் அல்ல.
Not 34 years ago, not today.
34 ஆண்டு முன்பாகவும் அப்படி அல்ல, இப்பொழுதும் அப்படி அல்ல.
But when we seek to follow Jesus, he leads us here and there.
ஆனால் நாம் இயேசுவை பின்பற்ற முயற்சிக்கும் பொழுது தேவன் இங்கும் அங்குமாய் நம்மை வழிநடத்துகிறார்.
He does something.
அங்கே ஏதோ ஒன்று செய்ய முடிய நடத்துகிறார்.
He does it, not me.
அவர் அதை செய்கிறார், நான் அல்ல.
That's the way you can live, and I want to say all of you can live like that.
நீங்கள் எல்லாரும் இது போல வாழ முடியும் என்பதை நான் உங்களுக்கு
சொல்றேன். If you make it your passion in life,
வாழ்க்கையில் இதையே உங்களுடைய வாஞ்சையாக வைத்துக் கொள்வீர்கள்.
To see Jesus in the scriptures,
வேதத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும்.
And to become like him,
அவரை போல மாற வேண்டும்.
And I pray that this church will grow into that likeness more and more.
இந்த சபையானது இது போல இன்னும் அதிகமாய் அந்த சாயலில் வளர வேண்டும் என்று
all of our churches.
நம்ம எல்லா சபைகளுமே அப்படி மாற வேண்டும்.
That will happen if the elders have that passion.
அந்த மூப்பர்களுக்கு அந்த வாஞ்சி இருக்குமானால்,
you read in Revelation chapter 2 and 3 that
வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம்.
5 out of the 7 churches were very bad.
அங்கே 7 சபைகளில் 5 சபைகள் மோசமான நிலையில் இருந்தது.
Those churches were planted by Paul and Peter and John.
அந்த சபைகள் எல்லாரும் பவுல், பேதுரு, யோவானாலே ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள்.
How can churches planted by such apostles go so deep இப்படி பேக்ஸ்லைடிங்.
அப்போஸ்தலனால ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் எப்படி இப்படி ஆழமான பின்மாற்றத்துக்குள்ளாய் போக முடியும்?
Because the elders backslid.
ஏனென்றால் மூப்பர்கள் பின்மாறுகிறார்கள்.
When the elders backslide, the church backslides.
மூப்பர்கள் பின்மாறும் பொழுது சபை பின்மாறுகிறது.
And Paul was not always there to correct them.
அவர்களை எப்பொழுதுமே திருத்திக் கொண்டிருக்கும்படியாக பவுல் அங்கே எப்பொழுதும் இல்லை.
For example, Paul was in Ephesus for 3 years.
எபேசிலே 3 ஆண்டுகள் பவுல் இருக்கிறார் உதாரணமாக.
And the church was okay.
சபை நன்றாக இருந்தது.
But do you know what he told them?
அவளுக்கு என்ன சொன்னா தெரியுமா?
You know what he told the church in Ephesus?
எபேசு சபைக்கு தேவனுடைய பவுல் என்ன சொன்னா தெரியுமா?
You read that in Acts 20.
அப்போஸ்தல 20 அதை வாசிக்கிறீர்கள்.
He said, I know that after I go,
நான் இங்கிருந்து போன பொழுது
the wolves will come in.
ஓநாய்கள் உள்ளே வரும்.
The 3 years the wolves could not come into that church.
3 ஆண்டுகள் ஓநாய்கள் அந்த சபைக்குள்ள வர முடியவில்லை.
Because there was a godly man like Paul.
பவுலை போல ஒரு தேவ மனிதர் அங்க இருந்தபடியால்.
And the wolves and Satan was scared of him.
சாத்தானும் ஓநாய்களும் பயந்து நடுங்கின.
And all the wolves and Satan said, well, Paul won't be there forever.
அந்த சாத்தான்களும் அந்த ஓநாய்களும் சொன்னது, பவுல் எப்பொழுதும் இங்க இருக்க போவதில்லை.
Let him go, then we'll get in.
பவுல் முதலாவது வெளியே போகட்டும், அதன் பிறகு நாம் உள்ளே புகுந்து விடுவோம்.
Paul sensed that in his spirit.
பவுல் தன்னுடைய ஆவியில் அதை உணர்ந்தார்.
He was sitting with his 4-5 elders of Ephesus.
எபேசில் உள்ள தன 3-4 மூப்பரோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்.
Picture this in your mind.
உடனே மனதிலே அவருக்கு வருகிறது.
Paul is sitting with 5 elders from Ephesus.
உங்கள் மனதிலே கற்பனை செய்து கொள்ளுங்கள், பவுல் இங்கே இருக்கிறார், 5 மூப்பர் முன்னே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And Paul is telling them.
பவுல் அவர்களை பார்த்து சொல்கிறார்,
I have been with you for 3 years.
நான் 3 ஆண்டுகளாக உங்களோடு கூட இருந்திருக்கிறேன்.
I never took any money from you.
உங்களுக்கு நான் பணத்தை வசூல் செய்யவில்லை.
I didn't even want you to give me a shirt or a pant. I don't want anything.
ஒரு சட்டையாகவும் ஒரு பேண்டையாகவும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை.
I served you with tears.
நான் கண்ணீரோடு கூட உங்களுக்கு ஊழியம் செய்தேன்.
I proclaim the whole truth of God to you.
தேவனுடைய முழு ஆலோசனையை மறைக்காம உங்களுக்கு வெளிப்படுத்தி.
Now your blood is not on my hand.
இப்பொழுது உங்களுடைய இரத்தப்பழி என் கையில் இல்லை.
It's all in Acts 20.
இதெல்லாம் அப்போஸ்தல 20 இல் இருக்கிறது.
But I know.
ஆனால் எனக்கு தெரியும்.
You 5 people.
5 மூப்பர்களே.
When I go away.
நான் போன உடனே.
All these wolves are going to conquer you.
இந்த ஓநாய்கள் எல்லாம் உங்களை வந்து மேற்கொண்டு விடும்.
Because you are not really filled with the spirit to resist them.
ஏனென்றால் அவைகளை எதிர்ப்பதற்கு உண்மையாலுமே நீங்கள் ஆவியால் நிரப்பப்படாமல் இருக்கிறீர்கள்.
You are seeking your own.
நீங்கள் உங்களுக்கானவைகளை தேடுகிறீர்கள்.
You are trying to draw disciples after yourself.
நீங்கள் உங்களுக்காகவே சீஷர்களை எடுத்துக்கொள்ள
பார்க்கிறீர்கள். You are seeking honor.
கணத்தை தேடுகிறீர்கள்.
And when you seek honor, God will not support you.
நீங்கள் கணத்தை தேடுகிறனால் தேவன் உங்களுக்கு உங்களை தாங்க மாட்டார்.
What do you think those elders thought?
அந்த மூப்பர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்திருப்பார்கள் நினைக்கிறீர்கள்?
Who does Paul think he is, as if he is such a great man?
யார் பவுல் ஒரு பெரிய ஆள் நினைக்கிறார்?
As if he is only the humble man whom God can use.
ஏதோ தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரே தாழ்மையான மனிதர் இவர் போல தான் பேசுகிறார்.
We are also humble.
நாங்களும் தாழ்மையா இருக்கிறோம்.
But what happened?
என்ன நடந்தது?
You read in Revelation chapter 2, just like Paul said that Ephesus church went down.
எபேசு 2 அதிகாரத்திலே வாசிக்கிறீர்கள்.
So
பவுல் சொன்னது போலவே எபேசு சபை பின்வாங்கி போய்விட்டது.
I'm not saying that will happen to us.
நமக்கு இப்படி நடக்கும் என்று நான் சொல்லவில்லை.
But it's a warning to every church and every elder.
ஒவ்வொரு மூப்பருக்கும் ஒவ்வொரு சபைக்கும் இது ஒரு எச்சரிப்பு.
If that can happen to a church planted by Paul,
பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையிலே அப்படி நடக்கும்
என்று, we have to be very watchful.
நாம் மிகவும் கவனிப்பாய் இருக்க வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும்.
Learn from babies and learn from Jesus.
குழந்தைகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
What shall we learn?
என்ன கற்றுக்கொள்வோம்?
Humility.
தாழ்மை.
Humility.
தாழ்மை.
And ask the Holy Spirit to make us like Jesus.
இயேசு போல் ஆண்டவரே என்னை மாற்ற வேண்டும் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்கள்.
I'll give you a little revelation God gave me from the Bible in the last 1 week.
கடந்த ஒரு வாரத்துல தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை, வேதத்திலிருந்து கொடுத்த வெளிப்பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன்.
You know, like you said, you can go to a well and even after 100 years you can get water from it.
ஒரு கிணறு வெட்டி வெட்டப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அதில் இருந்து தொடர்ந்து இன்னும் தண்ணீர் கிடைக்கும்.
Sometimes we face situations where we don't know how this will end.
சில சமயத்திலே இது என்னவாய் முடியுமோ என்று தெரியாத சூழ்நிலைகளை நாம்
சந்திக்கிறோம். நீங்கள்
ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், எங்கே போய் முடியும் என்று உங்களுக்கு தெரியவில்லை.
You can be anxious, you can be worried.
பதற்றத்தோடு இருக்கலாம், பதட்டத்தோடோ அல்லது கவலையோடு இருக்கலாம்.
Maybe some of you are facing situations in your life where you don't know how it will end.
உங்களில் ஒரு சிலர் சில சூழ்நிலை சந்திக்கிறீர்கள், எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை.
Will I get this job or not?
இந்த வேலை எனக்கு கிடைக்குமா இல்லையா?
Things are difficult in this company, will they terminate my service?
இந்த கம்பெனியிலே காரியங்கள் எல்லாம் மாறிப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னை என்னுடைய வேலையை நீக்கி விடுவார்களா?
Or there could be a problem, you are trying to buy a house and you don't know whether it'll work out or not.
அவர் வீட்டை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், கட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அது நிறைவேறுமா இல்லையா என்று தெரியவில்லை.
Maybe a child is seriously sick, will he recover or not?
குழந்தை மிகவும் சீரியஸாய் வியாதிப்பட்டிருக்கிறது, சுகமாகுமா இல்லையா
என்று தெரியவில்லை. All these situations, we don't know the future.
இந்த எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எதிர்காலம் தெரியவில்லை.
And we get anxious.
நாம் இதை குறித்து பதட்டத்தோடு இருக்கலாம்.
If we knew the future, we would not be anxious.
எதிர்காலம் நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் பதட்டப்பட மாட்டோம்.
Why are we anxious?
ஏன் நாம் பதட்டப்படுகிறோம்?
Because we don't know the future.
எதிர்காலம் நமக்கு தெரியாது.
But the Bible says don't be anxious.
ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கவலைப்படாதீர்கள்.
The Bible says never be anxious.
ஒரு காலம் கவலைப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது.
Tell your request to God and his peace will guard your heart.
உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அவருடைய சமாதானம் உங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ளும்.
That is a verse I have worked with for years.
அநேக ஆண்டுகளாக இந்த வசனத்திலே நான் பிரயாசப்பட்டேன்.
Lord, I never want to be anxious.
ஆண்டவரே, ஒரு காலம் நான் கவலைப்பட வேண்டாம்.
I always want to rejoice.
நான் எப்பொழுதே சந்தோஷமா இருக்க வேண்டும்.
But I don't know the future.
எனக்கு எதிர்காலம் தெரியாது.
I don't know it any more than any of you know.
உங்களுக்கு எப்படி எதிர்காலம் தெரியாதோ அதுபோல எனக்கு எதிர்காலம் தெரியாது.
So I read this verse.
ஆகவே நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன்.
It's a verse that all of you know.
உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
I am the Alpha and the Omega.
நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன்.
You know where that verse comes.
அந்த வசனம் எங்கே வருகிறது என்று உங்களுக்கு தெரியும்.
It comes in Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிறது.
When John met him.
யோவான் இயேசுவை சந்தித்த பொழுது.
John was persecuted. He was 95 years old. They threw him into a lonely island.
யோவான் 95 வயதாக இருந்த பொழுது அவரை பத்மஸ் தீவிலே தனியாக நாடுகடத்தி விட்டார்கள்.
And Jesus came and said to him.
இயேசு அங்கே வந்து அவரிடத்தில் சொன்னார்.
I am the Alpha and the Omega.
நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன்.
Revelation chapter 1 verse 6.
வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம்.
God says that the Father.
பிதாவான சொல்கிறார்.
And in Revelation 22:13 Jesus says that.
வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 இயேசு அதை சொல்கிறார்.
Chapter 1 God says, the Father says that, and chapter 22 Jesus says that.
வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் பிதாவானவர் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் இயேசு
சொல்கிறார். So Jesus says in Revelation 22:13.
வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 இயேசு சொல்கிறார்.
I am the Alpha and the Omega. I am the beginning and the end.
நான் ஆல்பா ஒமேகாவா இருக்கிறேன், ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், முந்தினரும் பிந்தினரும் இருக்கிறேன்.
This is how it came to me.
இப்படி தான் இந்த வெளிப்பாடு எனக்கு வந்தது.
Jesus, you are my Lord and Savior.
இயேசுவே, நீரே என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறீர்.
Living in me.
எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர்.
Living inside me.
எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறீர்.
Is one who is the beginning and the end.
எனக்குள்ளாக யார் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், ஆதியுமாய் அந்தமுமா இருக்கிறவனுக்களே வாசம் பண்ணுகிறார்.
ஆல்பா அண்ட் ஒமேகா கிரீக் வேர்ட்ஸ், தி பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் தி கிரீக் ஆல்பாபெட்.
கிரேக்க எழுத்துக்களிலே முதல் எழுத்து ஆல்பா, கடைசி எழுத்து ஒமேகா.
நவ இன் இங்கிலீஷ் இட் வில் சே ஏ அண்ட் ஜெட்.
ஆங்கிலத்திலே எப்படி ஏ கடைசி எழுத்து ஜெட் என்று சொல்றோமோ,
தமிழ் யூ வில் சே
ஆ ஓ,
தி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்,
முதலும் கடைசி.
சோ லிவிங் இன்சைட் மீ is one who is the beginning and the end.
எனக்குள்ளாக ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர்தான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார்.
First and last.
முதலாவதும் கடைசியுமானவர்.
And everything that's happening to me now is happening between that.
எனக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இந்த கடைசிக்கும் முதலுக்கும் இடையில நடக்கிறது.
I say, Lord, that's wonderful.
ஆண்டவரே, அற்புதமாய் இருக்கிறது.
You are the last.
நீதான் அந்தம்.
You are living inside me.
எனக்குள்ளாக இருக்கிறீர்.
I don't know how this is going to end.
இது எப்படி முடிய போகுதுன்னு எனக்கு தெரியவில்லை.
You already know it.
ஆனா நீ ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்.
That's enough for me.
அது எனக்கு போதுமா?
You are living inside me.
நீ எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்.
It is like a new revelation.
அது எனக்கு ஒரு புது வெளிப்பாடு வந்தது.
Then I don't have to be anxious anymore.
எனக்கு இனிமேல் கவலைகள் இல்லை.
Because he is the beginning and the end.
அவர்தான் ஆதியும் அந்தமாய் இருக்கிறார்.
And everything happening to me today is happening in between beginning and the end.
எனக்குள்ளாய் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த ஆதிக்கும் அந்தமுக்கும் இடையில நடக்கிறது.
The one who is the beginning and the end is living inside me.
ஆதியும் அந்தத்திலே இருக்கிற
is living inside me.
அவர் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
I don't know it will help you, but it helped me.
அது உங்களுக்கு உதவி செய்யுமா என்ன எனக்கு தெரியவில்லை, ஆனா எனக்கு உதவி செய்திருக்கிறது.
It's amazing how some new revelation of Jesus Christ brings peace in our heart.
எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்தான ஒரு புதிய வெளிப்பாடு நம்முடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது.
That's how we grow in wisdom.
எப்படி தான் நாம் ஞானத்திலே வளர்கிறோம்?
All wisdom is in Jesus Christ.
எல்லா ஞானமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது.
See 1 Corinthians 1.
1 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரம்.
It says here that 1 Corinthians
1 Corinthians 1st adhikaram
30
30th vasanam,
but by God's doing you are in Christ Jesus.
Devan seidha kaaryathin nimithama neengal Yesu Christukkullaga irukkeergal.
Not only Christ is in me, I am in Christ.
Yesu Christ enakkullaga irupadhu mattumallamal naan Christukkullaga irukiren.
And God has put me in Christ.
Christukkullaga devan enai veithirukkar.
So that Christ becomes my wisdom from God.
தேவனாலே கிறிஸ்துவே எனக்கு ஞானமாகி விட்டார்.
And my righteousness.
என்னுடைய நீதியாகி விட்டார்.
See, when it comes to righteousness, we all accept it.
நீதி என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம்.
I ask you.
நான் கேட்கிறேன்.
How many of you think your righteousness will take you into God's presence?
உங்களுடைய சொந்த நீதியானது தேவனுடைய சமூகத்தில் எத்தனை பேர் எடுத்து செல்லும்?
No, you cannot go there.
நீங்கள் போக முடியாது.
We know our righteousness is like filthy rags.
நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை.
How do I go into God's presence?
அவருடைய சமூகத்துக்கு நான் எப்படி செல்ல முடியும்?
Christ is my righteousness.
ஆனால் கிறிஸ்து எனக்கு நீதியாக இருக்கிறார்.
I have no righteousness of my own.
என்னுடைய சொந்த நீதி ஒன்றுமே இல்லை.
It says here, Christ is my righteousness. I accept that.
கிறிஸ்துவே என்னுடைய நீதி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
But when it comes to wisdom,
ஆனால் ஞானம் என்று வரும்பொழுது,
it says here, Christ is my wisdom.
கிறிஸ்துவே என்னுடைய ஞானம் என்று சொல்கிறார்.
But very often we don't accept that.
ஆனால் அடிக்கடி நாம் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை.
We think, I've got little wisdom, let me use it.
எனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கிறது, அதை பயன்படுத்திட்டு என்று சொல்கிறோம்.
You use that wisdom.
நீங்கள் அந்த ஞானத்தை பயன்படுத்தி,
that is how you bring confusion in your family.
இப்படி தான் உங்கள் குடும்பத்திலே குழப்பத்தை கொண்டு வருகிறீர்கள்.
Confusion in your life.
உங்கள் ஜீவிதிலே குழப்பம்.
Confusion in your church.
உங்கள் சபையிலே குழப்பம்.
You don't need to pray because you got wisdom.
உங்களுக்கு ஜெபிக்க தேவையில்லை, ஏனால் உங்களுக்கு ஞானம் இருக்கிறது.
A man who doesn't have wisdom will go to God and say, Lord, give me wisdom.
ஞானம் இல்லாதவன் தேவனிடத்தில் போய் ஆண்டவரே ஞானத்தை தாரும் என்று கேட்பான்.
James chapter 1 verse 5, if anyone lacks wisdom, let him ask God.
யாக்கோபு 1:5 இலே வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் அவன் தேவனிடத்தில் கேட்கக்கடவன்.
Let him pray.
அவன் ஜெபிக்க வேண்டும்.
Why is it we all don't pray so much?
ஏன் நாம் அதிகமாக ஜெபிப்பதில்லை?
Shall I tell you?
நான் சொல்லட்டுமா?
Because you feel you have enough wisdom.
போதுமான ஞானம் என்றதில் இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள்.
See, only a man who has no money will go begging for money.
பணமே இல்லாதவன் தான் பணத்துக்காக போய் பிச்சை கேட்பான்.
Who are the beggars who come to your gate?
உன்னை வீட்டு வாசலுக்கு வர கிட்ட பிச்சைக்காரர் யார்?
Not rich people who got big bank accounts.
வங்கி அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய பணக்காரன் வருவதில்லை.
The man who's got nothing left in his pocket to buy food.
சாப்பாடு அடுத்த வேளை வாங்குவதற்கு காசு இல்லாதவர்.
He is the one who comes begging at your gate. அவன்
தான் உன்னுடைய வீட்டு வாசலிலே வந்து பிச்சை கேட்கிறான்.
Who is the one who will go praying to God every day?
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஜெபத்திலே போகிறவர் யார்?
The one who recognizes, Lord, I have no wisdom to live on this earth.
ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழ்வதற்கு போதிய ஞானம் என்னிடத்தில் இல்லை என்று உணர்கிறவன் தான்.
I have no wisdom to run this church.
இந்த சபையை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் இல்லை.
I have no wisdom to bring up my family.
என்னுடைய குடும்பத்தை கொண்டு வருவதற்கு ஞானம் இல்லை.
I have to pray to you all the time, Lord.
எப்பொழுதுமே ஆண்டவரே
every little decision I have to pray to you.
ஆண்டவரே, எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு தீர்மானத்திற்கும் ஆண்டவரே உங்களை ஜெபிக்கிறேன். ஆனால்
I have a lot of wisdom of my own.
எனக்கு சொந்த ஞானம் இருக்கிறது என்று சொன்னால்,
I don't need to pray about every decision.
எல்லா தீர்மானத்துக்கும் ஜெபிக்க தேவையில்லை.
I've got enough wisdom.
எனக்கு போதுமான ஞானம் இருக்கிறது.
That is the reason for so much confusion.
இதுதான் அநேக குழப்பத்திற்கு காரணம்.
Confusion in your life, confusion in your home, confusion in your church.
சபையிலே குழப்பம்.
That's why we don't pray.
ஆகவே தான் நீ ஜெபிப்பதில்லை.
If anyone lacks wisdom, let him pray.
ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தால் அவன் தேவனிடத்திலே
கேட்கணும். James 1:5, and God will give him as much as he wants.
எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுப்பார்.
Don't we need wisdom?
நமக்கு ஞானம் தேவை இல்லையா?
Some of us don't think so.
நம்மிலே சிலர் அப்படி எண்ணுகிறதில்லை.
How to find out whether you really feel a lack of wisdom?
ஞானத்திலே குறைவுள்ளவன் என்று எப்படி கண்டுபிடிப்பது?
You will pray more.
அதிகமா ஜெபிப்பீர்.
You will pray about little things.
சிறு சிறு காரியத்துக்காக கூட ஜெபிப்பீர்.
And big things.
பெரிய காரியத்துக்காக
ஜெபிப்பீர். Lord, I don't know how to do this.
ஆண்டவரே, இதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை.
I'm not talking about being on your knees all the time.
எப்பொழுதும் முழங்காலிலே நிற்பது என்று சொல்லவில்லை.
You may be sitting in a chair.
நாற்காலியில் உட்கார்ந்திருக்கலாம்.
Walking somewhere.
எங்கயாவது நடந்து கொண்டிருக்கலாம்.
Sitting in a train or a bus.
ட்ரெயினில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம்.
Suddenly some problem of your family or church or something comes to your mind.
திடீரென உங்களுடைய மனதிற்கு ஒரு சபை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை மனதில் ஞாபகம் வருகிறது.
Say, Lord, I don't know how to handle this.
ஆண்டவரே, இதை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை.
A quiet prayer.
ஒரு அமைதியான ஜெபம்.
Lord, I don't know.
ஆண்டவரே, தெரியல ஆண்டவரே.
Give me wisdom.
ஞானம் தாங்க ஆண்டவரே.
Do you think your heavenly father will say, no, I won't give you wisdom?
உங்களுக்கு ஞானத்தை தர மாட்டேன் என்று பரலோக தகப்பன் சொல்வாரா?
Impossible.
கூடாத காரியம்.
I have prayed many 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 times.
பல 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 நேரங்களில் ஜெபித்திருக்கிறேன்.
Lord, I don't know how to bring up my children.
ஆண்டவரே, எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது தெரியவில்லை ஆண்டவரே.
I don't know how to run a church.
அப்படி எப்படி நடப்பது நடத்துவது தெரியவில்லை ஆண்டவரே.
Sometime I get a message from some church, there's a problem there.
சில சமயத்திலே அங்க உள்ள சபையில உள்ள பிரச்சனைக்காக சில செய்திகளை கொடுத்திருப்பேன்.
Maybe some other part of the world.
உலகத்தின் வேறு ஒரு பகுதியிலே.
I say, Lord, I don't know.
ஆண்டவரே, எனக்கு தெரியாது.
I'm a foolish man.
நான் ஒரு புத்தியீனன்.
If I do something, I give some advice, I'll mess it up, I'll make it worse.
நான் ஒரு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னால், ஞானத்தை கொடுப்பேன் என்று சொன்னால், நான் இன்னுமாய் குழப்பத்தை உண்டு பண்ணி விடுவேன்.
I said, Lord,
ஆண்டவரே,
you said if I ask you, you'll give me wisdom.
நான் கேட்டாலும் ஞானத்தை தருவீர் ஆண்டவரே.
Here's some problem relating to my child.
என்னுடைய குழந்தையை குறித்து ஒரு பிரச்சனை ஆண்டவரே.
I don't know how to handle it.
எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை.
But you said if I lack wisdom, I can come to you.
ஞானத்திலே நான் குறைவுள்ளவனாக இருந்தால் உங்களிடம் கேட்க வேண்டும் என்று
சொல்லியிருந்தேனே. Do you know there's not a single problem you can face for which God will not help you? He'll help you with every problem.
தேவனாலே உங்களுடைய பிரச்சனைக்கு உதவி செய்யாத ஏதாவது ஒரு விஷயம் உண்டா? இல்ல, எல்லா பிரச்சனையும் உதவி செய்யும்.
There's not a single problem you can face in your life or family or church for which God says I will not give you wisdom.
உங்களுடைய வாழ்க்கையானாலும் சரி, சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு ஞானத்தை நான் கொடுக்க முடியாது. நான்
சொல்லுகிறேன், I am the beginning and the end.
நானே ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன்.
I'll give you wisdom.
நான் உங்களுக்கு ஞானத்தை தருகிறேன்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
as we approach the end of time,
நாம் கடைசி காலங்களில் வந்து கொண்டிருக்கிறோம்.
We need to pray to God.
நாம் தேவனுக்கு ஜெபிக்க வேண்டும்.
Maybe you haven't prayed like that till now.
ஒருவேளை இதுவரை அது போல ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம்.
One last verse.
ஒரு கடைசி வசனம்.
Very important verse.
மிக முக்கியமான ஒரு வசனம்.
Psalm 90.
சங்கீதம் 90.
It is the only psalm written by Moses.
மோசேயால் எழுதப்பட்ட ஒரே சங்கீதம் இதுதான்.
Most of the psalms are written by David.
அநேக சங்கீதங்களை எழுதியவர் தாவீது.
This is written by Moses.
இந்த சங்கீதத்தை மோசே எழுதினார்.
It's written here, written by Moses, the man of God.
அந்த சங்கீதத்தின் மேலே பார்த்தீங்களா, தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
He was a very humble man.
மிகவும் தாழ்மையான ஒரு மனிதர்.
The Bible says in Numbers 12, he was the humblest man on the face of the earth.
இந்த பூமியிலே காணப்படக்கூடிய மிகுந்த சாந்தமுள்ள மனிதர் மோசே என்று வேதம்
சொல்கிறது. In Jesus' time, Jesus was the humblest man on the earth.
இயேசுவின் காலத்தில் இயேசுதான் மிகவும் தாழ்மையுள்ள மனிதராக இருந்தார்.
In Moses' time, Moses was the humblest man on the earth.
மோசேயின் காலங்களிலே மோசேதான் பூமியிலே இருக்கக்கூடிய எல்லாரையும் காட்டிலும் மிகுந்த தாழ்மையுள்ளவனாக இருந்தார்.
And what does this humble man pray?
இந்த தாழ்மையுள்ள மனிதர் என்ன ஜெபிக்கிறார்?
Psalm 90 verse 12.
சங்கீதம் 90 12.
Lord, teach us to number our days that we may present to you a heart of wisdom.
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி தரலாம்.
In English it is a little clearer.
ஆங்கிலத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறது.
Lord, teach us to count the number of days we have.
நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும், எவ்வளவு நாட்கள் மீதி இருக்கிறது என்று எண்ணக்கூடிய அறிவை தார்.
Moses, I don't know, maybe he was 100 years old when he wrote it.
ஒருவேளை மோசே எழுதியிருக்கும் பொழுது 100 வயதா இருந்திருக்கலாம்.
We know he died at 120.
120 வயதா இருக்கும் பொழுது மரித்தாரா இருந்திருக்கலாம்.
He didn't know. He said, I'm already 100 years old. I don't know how much longer I'll live.
இன்னும் எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருப்பேன் தெரியாது ஆண்டவரே.
But Lord, please now let me start counting my days.
இப்பொழுது என்னுடைய நாட்கள் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் எண்ணுவதற்கு எனக்கு ஞானத்தை தா.
Because at the end of those days I have to present to you a heart of wisdom.
அந்த நாட்களின் முடிவு வரும் பொழுது ஆண்டவரே ஞான இருதயத்தை உமக்கு நான் கொடுக்க முடியாக எனக்கு ஞானத்தை தா.
That's a good prayer to pray when you're young.
நீங்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுதே ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு ஜெபம்.
Lord, let me not think I'm going to live here forever.
I'm
only 16, 17 years old now. Starting from now, I want to count my days. Every day, acquire a little more wisdom. Every day has some problems. Jesus said that in Matthew 6:34. Every day will have some problems.
So
in those problems, Lord, give me wisdom to handle it.
அந்த பாடுகளின் மத்தியிலே பிரச்சனையிலே அதை கையாளுவதற்கு ஞானத்தை தாரும்.
See, whatever you, whoever you may be, I'll tell you one thing.
நீங்கள் யாரா இருந்தாலும் ஒன்றை சொல்கிறேன்.
What Jesus said in Matthew 6:34 is right.
மத்தேயு 6:34 சரியானது.
Every day you will face some problem.
உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும்.
I faced that in all my 77 years.
77 ஆண்டுகளாக நான்
every day
ஒவ்வொரு நாளும்
some small or big problem.
சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ.
And so I must count those days.
நான் அந்த நாட்கள் என்ன வேண்டும்?
Lord, I want to get wisdom.
எனக்கு ஞானம் வேண்டும்.
Tomorrow's problem will come. I want wisdom.
நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை சந்திப்பதற்கு எனக்கு ஞானம் தாரும்.
Next week I'll have problems. I want wisdom.
அடுத்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சந்திப்பதற்கு நான் ஞானம் தாரும்.
You said if I ask you, you'll give me wisdom.
ஆண்டவரே, ஞானத்தை நான் கேட்டால் நீ தருவேன் என்று சொன்னீர்
ஆண்டவரே. But James says you must ask in faith.
ஆனால் யாக்கோபு என்ன சொன்னார்? விசுவாசத்தில் கேட்க வேண்டும்.
Why is it we don't pray?
ஏன் நாம் ஜெபிப்பதில்லை?
Either we think our wisdom is superior to God's wisdom.
ஒன்று, தேவனுடைய ஞானத்தை காட்டும் நம்முடைய ஞானம் தான் மேன்மையானது எண்ணுகிறோம்.
No, I don't need to consult God. I can do it myself.
ஆண்டவர் உம்மை ஆலோசிக்க தேவையில்லை. நான் என்னை ஆலோசித்துக் கொள்கிறேன்.
See how much confusion has come in your life because you live like that.
நீங்கள் அப்படி வாழ்ந்தபடினால் எவ்வளவு குழப்பங்கள் வந்துவிட்டது என்று பாருங்கள்.
Now you start praying like this.
இப்போது நீங்கள் இப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
Lord, I want your wisdom even for a small thing.
சின்ன காரியத்தை கூட உம்முடைய ஞானம் வேண்டும் ஆண்டவரே.
When Jesus wanted to select 12 disciples.
இயேசு 12 சீஷர்களை தேர்வு செய்யும் பொழுது.
We read in Luke chapter 6 verse 12.
லூக்கா 6:12 வாசிக்கிறோம்.
He prayed all night.
அவர் முழுவதும் ஜெபித்தார்.
Jesus so perfect, why does he have to pray all night?
இயேசு பூரணமானவர், ஏன் அவர் இரவு முழுவதும் ஜெபிக்க வேண்டும்?
When we have to take a decision, we don't have to pray so much.
நாம் தீர்மானம் எடுக்க வேண்டுமல்ல, அவ்வளவு நாம் ஜெபிக்க தேவையில்லை.
How did he need to pray so much?
ஆனால் ஏன் அவர் அவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டியிருந்தது?
Because he was saying, Father, I am now going to take tomorrow morning one of the most important decisions in my whole life.
ஆண்டவரே, வாழ்க்கை முழுதுமாய் ஒரு முக்கியமான தீர்மானத்தை ஆண்டவர் இதுவரை எடுத்துராத தீர்மானத்தை நான் எடுக்க போகிறேன் நாளைக்கு.
Who are going to be the 12 foundation stones for your church?
உம்முடைய சபைக்கு 12 அஸ்திவார கற்கள் யார்?
I have some people in mind, but I'm not sure.
ஆண்டவர் எனக்கு சில மக்கள் மனதிலே வருகிறார்கள், ஆனால் எனக்கு நிச்சயம் இல்லை.
I don't want to just go by my own understanding.
என்னுடைய சொந்த ஞானத்திலே நான் போய் தேட விரும்பவில்லை.
My own discernment.
அல்லது என்னுடைய சொந்த பகுத்தறிவை வைத்து தேட விரும்பவில்லை.
Lot of us think we are senior, we have a lot of discernment.
நம்மில் அநேகர் நான் ஒரு மூத்த சகோதரன் சகோதரி நிறைய பகுத்தறிவு இருக்குது.
Jesus had more discernment.
இயேசுக்கு அதிகமான பகுத்தறிவு இருந்தது.
And he had already thought about a few people.
அவர் ஒரு சில மக்களை மட்டும் எண்ணியிருந்தார்.
He said, Father, I want to be sure.
ஆனால் பிதாவே நான் நிச்சயித்திருக்க வேண்டும்.
And he waited on the Lord.
ஆண்டவரே நீர் தெரிந்தவர்களா இருக்க வேண்டும்.
Goes to prayer at 9 o'clock at night.
அவர் ஜெபிப்பதற்கு 9 மணிக்கு போகிறார் இரவு.
10 o'clock.
10 மணி.
Not sure.
இன்னும் நிச்சயம் வரவில்லை.
11 o'clock midnight.
11 மணி ஆகிவிட்டது. 12 மணி ஆகிவிட்டது.
Father, show me what is who should I select?
ஆண்டவரே யாரை எல்லாம் ஆண்டவர் நீர் தெரிந்தெடுக்க விரும்புகிறீர்?
1 o'clock, 2 o'clock.
1 மணி, 2 மணி.
3 o'clock, 4 o'clock.
4 மணி.
By the time it came 5 o'clock in the morning.
5 மணி ஆகிவிட்டது.
Becoming a little more clear.
கொஞ்சம் தெளிவாய் வந்துவிட்டது.
Which are the 12 names?
12 பேர்கள் யார் யார்?
Now you turn to Luke chapter 6.
லூக்கா 6 ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
We read there in verse 12.
லூக்கா 6 12.
He spent the whole night in prayer to God.
அந்த நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி அந்த இரா முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
We can say in humility.
லூக்கா 6 12.
He sought for God's wisdom.
அவர் தாழ்மையிலே
They became the foundation stones of the church.
அவர்கள் சபைக்கு அஸ்திவார கற்களாய் மாறினார்கள்.
I learned something from that.
இதிலிருந்து ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன்.
How to become like Jesus. How to become like Jesus.
இயேசு போல எப்படி மாற முடியும்?
Not by praying all night.
இராமுழுதும் ஜெபிப்பதனால அல்ல.
That can be a ritual, all night prayer. There are many all night prayers I've been to, it's just a ritual.
அது ஒரு சடங்காய் மாறிடும். அநேக முழுஇரவு ஜெபங்கள் நடைபெறுகிறது, அது ஒரு சடங்காக நடைபெறுகிறது.
It is a question of how helplessly dependent you are on God. That is the point.
சோ எந்த நிலையில் எப்படி நான் தேவனை சார்ந்து கொள்கிறேன் என்பதுதான் காரணம் காயம்.
So if Jesus needed wisdom, how much more you and I?
இயேசுக்கே ஞானம் தேவைப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாய் ஞானம் தேவை.
Remember brothers and sisters,
சகோதர சகோதரிகளே ஞாபகத்தில்
வைத்துக்கொள். He is the beginning and the end.
அவர்தான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார்.
Every problem you face in life is between those two.
நீ சந்திக்கக்கூடிய வாழ்க்கையில் உள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த இரண்டுக்கும் மத்தியிலே தான் அது இருக்கு.
You don't know how it's going to end.
அது எப்படி முடியும் என்று உனக்கு தெரியாது.
But he is already the end.
அவர் அவரே ஏற்கனவே முடிவாய் இருக்கிறார்.
I say, Lord, therefore I am at rest.
ஆகவே நான் நிலைப்பாறுதல் இருக்கிறேன்.
That is how I come to rest in my life.
இப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைப்பாறுதலுக்குள் வந்து விட்டேன்.
I have problems too.
எனக்கும் பிரச்சனை இருக்கிறது.
I have had many problems in my life as a Christian and more as a servant of God.
நான் கிறிஸ்தவனாய் இருந்து அநேக பிரச்சனை சந்தித்திருக்கிறேன். அதிலும் அதிகமாக ஊழியக்காரனாய் இருக்கிறபடி நான் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன்.
I am comforted by the fact that the one who is the beginning and the end dwells in me.
ஆனால் ஆதியும் அந்தமாய் இருக்கிறவர் எனக்குள்ளாக வாசமுள்ளவர் என்கிற சத்தியத்தினாலே நான் தேற்றப்பட்டிருக்கிறேன்.
I hope that will help you to grow in divine wisdom.
தெய்வீக ஞானத்திலே வளர்வதற்கு இது உங்களுக்கு உதவி செய்யும் என்று
நம்புகிறேன். Let us pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
It's so easy, Father, to forget these truths we have heard.
நாங்கள் கேட்ட அந்த சத்தியங்களை மறந்து விடுவது மிகவும் எளிது ஆண்டவரே.
I know the devil would like us to forget it even before this conference is over.
இந்த கான்ஃபரன்ஸ் முடிவதற்கு முன்பதாகவே நாங்கள் மறந்து விட வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான் என்று தெரியும்.
Help us to learn it permanently.
ஆண்டவர் நிரந்தரமாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யும்.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.